ശ്രീശൈലേശ ദയാപാത്രം ധീ ഭക്തിഗുണാർണവോ ശ്രീശൈലശദയാപാത്രം ധീ ഭക്തിയാദി ഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണവന്ദേ രമ്യജമാതരമുനിയതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജമാതരം മുനിയോ അമ്പത്തൊമ്പതாவது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். போன தடவை அடைந்த அறிவினையோடு அல்லல் நோய் பாவம் விடைந்தவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கிடையை முன் இலங்க வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன்வில் அங்கை வைத்தான் சரண் அப்படின்னு சொல்லி இத்தனை இந்த முதல் திருவந்தாதியில் என்னென்ன பாசுரங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாரோ அந்த பாசுரங்களில் உபாயமோல எதையோ சொல்லிட்டு வந்தால் கூட இந்த பாசுரத்தில் ரொம்ப தெளிவாக விஷயம் என்ன சொன்னார் ஒரு விஷயம் சொன்னார் அறிவினை அல்லல் நோய் பாவம் ஆதி வியாதி நம்மளை தொடர்ற அந்த வினைகளானது எல்லாத்தையும் மிடைந்தவை மீண்டும் ஒழிய வேண்டில் எப்படி நம்ம பிணைந்து நாம் வேற இல்லை நம்மளுடைய வினைகள் வேற இல்லை அப்படின்னு நம்மளை நாம தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வினை நம்மளோட கோர்த்துன்னு இருக்கு இல்லையோ நாம ஜீவ தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த அளவுக்கு நம்ம வினை நம்மளோட சேர்ந்துட்டு இருக்கு இல்லையா அது மீண்டும் ஒழிய வேண்டில் திரும்பி அது போகணும் திரும்பி வரவே கூடாது அப்படின்னா ராமபிரான சரணடையணும் ராமனிடத்தில் சரணாகதிங்கிறத உயர்ந்ததை செய்ய வேண்டும் தன் வில் அங்கை வைத்தான் சரண் தன்னுடைய வில்லில் எதுக்கு கையை வச்சான்னா அதுக்கு தான் இந்த பெரிய சித்தாந்தத்தை இதில் சொல்கிறார் இந்த பாசுரத்தில் சரண் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுனால சரணாகதியை சொல்கிறது இந்த பாசுரம் சரணாகதிங்கிறது எவ்வளோ உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறத சொல்கிறார் போன பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் நாம் சொன்னோம் சீதை தான் ஜீவத்தை ஜீவன் தத்துவங்கிற இடத்துல ஜீவ தத்துவங்கிற இடத்துல இருக்கா அகங்காரம் அமகாரம் முதலான நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை சூழ்ந்துட்டு இருக்கிறது தான் ராவணன் கும்பகர்ணன் இவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாரும் சீதை தான் ஜீவ தத்துவம் லங்கை தான் சரீரம் இந்த சரீரம் மாட்டின்னு இருக்கிறது எங்கன்னா சம்சாரம் அதாவது கடலுக்கு நடுவில் சம்சார சாகரம்னு சொல்கிறோமே சம்சார கடல் நடுவில் மாட்டின்னு இருக்கு இது எம்பெருமான் திரும்பி என்ன பண்ணுறான்னா தன்வில் அங்கை வைத்தான் இவளை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு எப்படி வருமான நினைக்கிறாரோ அது மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயமா நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையே ஒரு ராமாயணம் தான் அந்த ராமாயணத்தில் என்னென்னா பெருமாளை யாரை அனுப்புகிறான்னா ஆஞ்சநேய சுவாமி அனுப்புகிறான் சீதையை கிட்ட தன்னுடைய செய்தியை சொல்கிறதுக்கு அதுபோல் ஒரு குருநாதரை அனுப்புகிறான்னா நம்மளுடைய வாழ்க்கையில் குருநாதருக்கும் பெருமாள் பகவானுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசமே கிடையாது அவரே அனுப்புகிறார் அவருக்கு பெருமாளை நம்ம ஹிருதயத்தில் நம்மளை எப்படி உத்தாரணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது குருவை கொண்டு செய்கிறதுனால ஆச்சாரியனை கொண்டு செய்கிறதுனால அபார பாராவார பரிகா பரிவிரத பரபுர பரிஸ்பிருத தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா அப்படின்னு தேசிகன் சொல்கிறார் ஸ்ரீ ரகுவீர கத்தியத்தில் அந்த அபாரம்னு தாண்ட முடியாத அந்த சம்சார சாகரத்தை நம்மளை தாண்டி விற்கிறதுக்கு தானாக பகவான்கிட்டேருந்து வந்தான். ஜீவனை போல் இருப்பான் பகவான். குருநாதனை பார்க்கறதுக்கு நம்மளாட்டம் ஒரு ஜீவனாட்டமே இருப்பான், ஆனால் அதான் இல்லையா, அவன் பகவான்கிட்டேருந்து அனுப்பப்பட்டவன். என்ன அந்த ஊரில் போய் இருக்கும்போது எல்லா ராட்சஸர்களோடையும் ராட்சஸரான பார்க்கும்போது இவனும் ஒரு ஜீவன் தான் தோணலாம் இல்லையா? அதான் இல்லையா, அவன் தனியாகவே இருக்கான், தனித்து இருக்கான். எங்கே வந்தாலும் ராமனை மறக்க மாட்டேங்கிறான், பகவானை மறக்க மாட்டான். அதான் குருநாதர்களுக்குள்ள லட்சணம். பகவானை மறக்காமல் இருப்பானா? பகவானை மறக்காமல் இருக்கிறத பகவானுடைய செய்தியை சொல்கிறான். அந்த செய்தியை கொடுத்து அந்த கணையாழியை கொடுக்குறான் சீதை இடத்துல. அந்த கணையாழி அவர் கொடுக்குறாரு இல்லையா, கணையாழியை கொடுத்து என்ன பண்ணுறான்னா, நீ பகவான் இடத்துலேருந்து வந்தவன் தானா அப்படின்னு சந்தேகப்படும் போது பகவானுடைய லட்சணங்கள் அவனுடைய பகவானை வர்ணனம் பண்ணுறாரு ஆஞ்சநேய சுவாமி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சுந்தரகாண்டத்தில் அந்த வர்ணனை. இவர் இவ்வளவு கூர்ந்து கவனிக்கக்கூடியவரா அப்படின்னு நமக்கு தோணும். ராமன் உடம்புல ஒரு ரேகை, ஒரு மயிர்கால், ஒரு மச்சம் உடலை அத்தனையும் சொல்லிட்டார். அப்படி சொல்கிறார், எப்படி இப்படி சொல்கிறார் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. அவ்வளவு கூர்ந்து கவனிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் ஆஞ்சநேயர். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் எப்படின்னா, பகவத் தத்துவம் அவ்வளோ நுட்பமாக தெரிஞ்சவர் ஆச்சாரியன்கிறவர். பகவத் தத்துவத்தை அவ்வளோ நுட்பமாக அறிஞ்சவர். எதனால் அறிஞ்சவர்னா, பகவத் கிருபையினாலேயே. ஏன்னா அந்த ஆச்சாரியன் அனுமாரை எப்படி வந்து அடைகிறான், பகவான் லக்ஷ்மணனை முன்னிட்டுண்டு தானே தேடி வரான் இல்லையா. அதனால் ஆஞ்சநேயன் வந்து ராமனை தேடி போகல, ஆஞ்சநேயனை தேடி ராமன் வந்தான். அதுபோல் ராமனே தேர்ந்தெடுத்த ஒரு ஒத்தர் ஆஞ்சநேய சுவாமி. அதுபோல் பெருமாளே பகவானே ராமனே தேர்ந்தெடுத்த ஒரு ஆச்சாரியனை நம்ம இடத்துல அனுப்பிச்சு, நம்மளை ஹிருதயத்தில் இருக்கிற தாபங்கள், நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் போக்கி நான் பகவான்கிட்டேருந்து அனுப்பிச்சவன் தான் அப்படின்னு தாயார்கிட்ட சொன்ன உடனே தாயார் தந்த செய்தியை சொல்லவே, இதை கொண்டு திருப்பி ராமன் இடத்துல கொண்டு சொல்லி ராமன் திருப்பி சமுத்திர சேதவன், அந்த சமுத்திரத்தை அபார சம்சார சமுத்திர சேதவகான் மந்திரம் வரும். அந்த அபாரமான அந்த தாண்ட முடியாத அந்த சமுத்திரத்தை தாண்டி இன்னண்டை வந்து தன்னுடைய ஜீவனை திருப்பி தங்கிட்டே அழைச்சிக்கிறது சொல்லப்படுறது இந்த ராமாயணத்தில். அதனால் என்னென்னா ராமனை எடுத்தார். சரணாகதி எங்கே பண்ணணுங்கிறத இத்தனை சொல்லிட்டு வந்து சரணாகதி ராமனிடத்தில் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி இது போன தடவை இந்த விபீஷணம் இதெல்லாம் சொன்னோம். இந்த விபீஷணங்கிறவன் மாத்திரம் அதில் என்னென்னா, அண்ணனை விட்டான், தம்பியை விட்டான், தன் கூட பிறந்த அண்ணன்கள்லாம் விட்டான், உற்றார விட்டான், உறவினரை விட்டான், தான் உண்டி உத்பபாத கதாபாணி அப்படின்னு மேலே எழுந்துட்டான். என்ன காரணம் அப்படின்னா, என்னென்னா சாத்விக குணம் தலையெடுக்கும் பொழுது பாக்கி எல்லாம் கழிஞ்சிரும். எப்போ நமக்கு சாத்விக குணம் உயர்ந்த குணம் தலையெடுக்கிறதோ பாக்கி எல்லா பந்தமும் பாசமும் பற்றும் விலகும். எம்பெருமான் ஒத்தனே எனக்கு பந்து, சத்தியமே எனக்கு துணை, எம்பெருமானே எனக்கு துணை, எதுக்கு நான் பயப்படல அப்படின்னு சொல்லி கிளம்புறான் அந்த விபீஷணன். அந்த விபீஷணன் வந்து இந்த சரணாகதி தர்மத்தை நமக்கு எடுத்து காட்டுறான். எடுத்து காட்டி நீ என்ன பண்ணணும்னா சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்ந்த தத்துவத்தை, அதனால் சரணடைய வேண்டியது ராமனிடத்தில் அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை சொன்னார் இந்த போன பாசுரம். ரொம்ப அதாவது இந்த பெரிய திருவந்தாதிக்கே இதே ரத்னா, அந்த ரத்னாகாரத்தில் நடுவில் இருக்கிற மாலை போலே அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் நிர்வகிச்சிருக்கா அதுக்கு. அப்படியாப்பட்ட பாசுரம் அந்த பாசுரத்தை போன தடவை பார்த்தோம். அடுத்த பாசுரம் 60வது பாசுரம், சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர் கேட்கெல்லாம் சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர் கேட்கெல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்று அறியாது ஓராழி சூழ்ந்த உலகு சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரா நன்றி மற்றறியாது. ஓராழி சூழ்ந்த உலகு ஓராழிந்த உலகு சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண் உயிர்கட்கெல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரானன்றி மற்ற அறியாது ஓர் ஆழி சூழ்ந்த உலகு. நான் இந்த வியாக்கியானத்தெல்லாம் இதில் படிக்கும்போது என்ன உண்டோ நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். நியாயமாக இதை நம்ம நன்னா அனுபவிக்கணும் இந்த அர்த்தங்களெல்லாம் அப்படின்னா நாம் இதை படிக்கும்போது இது எப்படி அன்வயம், எப்படி எந்த இடம் எந்த இடத்தோட சேரும் அப்படிங்கிறத நாம் ஒரு தடவை முன்னாடி யோசிச்சுக்கணும். இந்த பசுரத்தை படித்து பார்த்து நாம் ஒரு தடவை முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கணும். யோசிச்சுன்றதுக்கப்புறம் என்ன அர்த்தம் வருதுன்னு நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம புத்தி சக்தியில் என்ன அர்த்தம் தோன்றுறது, பகவான் என்ன தோண வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இது வேறு எப்படிலாம் வேறு எப்படி இது எப்படி இப்படிலாம் இதை சேர்த்தா எப்படி இப்படிலாம் அர்த்தம் வருதுன்னு யோசித்து பார்க்கணும். அப்படிலாம் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் வியாக்கியாத்தாக்கள் என்ன சொல்கிறா அப்படின்னு எடுத்து பார்க்கணும். ஒரு கால் நாம் நினச்சதே வியாக்கியாத்தாக்கள் சொல்லியிருந்தா பரவாயில்லையே, நாம் நினச்சதே வியாக்கியாத்தாக்கள் சொல்லியிருக்காளே அப்படின்னு சந்தோஷமாக ஏற்படும். இன்னும் இல்லை, நாம் சொன்னதை காட்டிலும் வியாக்கியாதாக்கள் ரொம்ப விலட்சணமாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா இதுக்கு, அடாடா நமக்கு தோணலை பற்றியா அப்படின்னு வியாக்கியாதாக்கள் மேலே ஒரு பிரமிப்பு வரும். எப்படி படிச்சிருக்கா, என்ன அறிவு அப்படின்னு நமக்கு தோணும் உடனே. அப்போ என்னென்னா அவ ஆச்சாரியர்கள் மேலே நமக்கே நம்மளையே அறியாமல் நமக்கு உண்மையான மதிப்பு வரும். வெறுமையாக ஆச்சாரியனை குருநாதனை சேவிக்கணும், ஆச்சாரியர்களை சேவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது இருக்கவே இருக்குது. நமக்கு அவளை புரியறதோ இல்லையோ சேவிக்கணும், மதிப்பு வந்து விடுதுன்னு வச்சுக்கோங்க, அவள் நிஜமாக முழு மனதோடு ஈடுபடுவோம் இல்லையோ. அப்படி இதை பார்க்கணும். இந்த பாசுரத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த இந்த இப்போ நம்ம சொன்னேனே, சரணாமய மறை பெய்ந்த தாமரையானோடு சரணாமறை பெய்ந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய பேராழி கொன்ற பிரானந்து மற்ற அறியாது ஓர் ஆழி சூழ்ந்த உலகு. நஞ்சியர்னு ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார். இந்த நஞ்சியர்கிட்ட ஆப்பான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இது ஒரு அர்த்தம் ஒரு மாதிரி அவருக்கு ஸ்புரணமாச்சு இந்த ஆப்பான்ங்கிறது இந்த பாசுரத்துக்கு. ஆனால் அந்த தனக்கு என்ன அர்த்தம் ஸ்புரணமாச்சோ அதை போய் சொல்லாமல் தன்னுடைய ஆச்சாரியனிடத்தை போய் இன்னொரு அர்த்தத்தை சொல்லி வேறு இன்னொரு அர்த்தம் அவருக்கு தோணித்து அந்த அர்த்தத்தை சொல்லி இப்படி தான் அதுக்கு அர்த்தம் வருது சரியா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, சரி இவர் நம்மளை பரீட்சை பண்ணுறதுக்காக இப்படி கேட்குறாருன்னு அவருக்கு தெரியுது அந்த நஞ்சியர். அவர் சொன்னாரா, நீரே ஒரு அர்த்தம் சொல்லுமே, உமக்கு என்ன தோன்றுறது அதை சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் என்ன அர்த்தத்தை யோசிச்சாரா அதை சொல்கிறார். இப்படின்னு அவர் சொல்கிறார், நீர் சொன்ன அர்த்தம் சரி அதை ஒத்துக்கிறதா இல்லையாங்கிறது நம்ம முறுக்கி பண்ண வேண்டாம். நஞ்சியருடைய ஆச்சாரியன் ஸ்ரீ பராசர பட்டர், அவர் தான் அவரை தடுத்து ஆட்கொண்டது. பராசர பட்டர் போய் இவர் கேட்குறவனே பராசர பட்டர் இவர் இவர் சொல்லாத அர்த்தத்தை ஒன்று சொன்ன உடனே அவர் அப்படியே ஆச்சரியப்படுறார். ஆனால் இந்த வாசரத்தை பார்த்தா நமக்கு பராசர பட்டர் சொன்ன அர்த்தம் தான் இதுக்கு ரொம்ப சரி அப்படின்னு நாமக்கே புரியும் பின்னாடி பார்த்தா. சரணாய சரணா மறை பயந்த தாமரையானோடு மறை, அந்த மறைங்கிற சப்தத்துக்கு விசேஷணம் அதை இன்னும் விளக்குறது இந்த சரணாங்கிறது. மறைனா வேதம், வேதம் வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது வேதங்கிறது. சரணாமறை அதனால சரணாகிறது நமக்கு. ஏன் வேதத்தை சரணடையணும், வேதத்தை ஏன் நம்பணும், வேதத்தை ஏன் ஆசிரியிக்கணும் அப்படின்னா வேதம் வந்து நமக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்கிறது, தர்ம அர்த்த காம மோட்சங்களை சொல்கிறது. அதனால வேதத்தை நம்பணும். ஏன் சுவாமி வேதத்தை நம்பணும், நான் யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்புகிறேன்னு. உலகத்தில் எல்லாரும் அனுபவ ரீதியாக ஒன்று இருக்குது. இப்போ சொல்கிறேன், பல பலவிதமான சுவாமி இருக்கா, பலவிதமான குருநாதர்கள் இருக்கா. ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறான், ஒரு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போனான்னா நமக்கு தோன்றுறது இது என்ன இங்கே போய் இவா போகிறாளே, இந்த இடத்துக்கு இவா போகலாமா, இந்த இடத்துக்கு இவா போகலாமான்னு சொல்கிறா. பிராச்சீனமாக ஒரு முறையில் வரா இல்லையா, பிராச்சீனமாக ஒரு சம்பிரதாயத்தில் வரவா, புதுசாக ஒன்று வந்துடுத்துனா புதுசாக வர சம்பிரதாயத்தை பற்றி இங்கெல்லாம் போகலாமா, இது தப்பு இல்லையா சரி இல்லையா நான் சொல்கிறேன். என்ன காரணம், இந்த பாசுரத்துக்கு நான் சொல்கிறதுக்கு சம்மந்தம் இருக்குது அதனால நான் இதை சொல்கிறேன். என்ன காரணம் அவள் ஏன் போகிறா, என்ன சுவாமி அதெல்லாம் புத்த புத்தசாக இன்றைக்கி நேர்த்திக்கு வந்தது, இதை போய் அவள் இது பண்ணுறா, பிராச்சீனமாக அந்த சம்பிரதாயம் இருக்கா, அதுக்கிட்ட போகலாமா வேண்டாம். அவனை கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நான் இங்கே போனேன், இங்கேருந்து விபூதி கொட்டித்து, இங்கேருந்து பழம் வந்தது, அது அவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன ஒன்று தெரியறதுன்னா, அவனுக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்கவே அந்த அனுபவத்தை வச்சு தான் போகிறான். யாரும் அனுபவம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறது கிடையாது. இப்போ நாம் சந்நிதிக்கு 100 தடவை போனோம் அப்படின்னா சந்நிதியில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. நாம் எதிர்பாராத ஒரு விசேஷம், நம்ம எந்த ஒரு பிளேனில் இருக்கோமோ, எந்த தசையில் இருக்கோமோ, அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு தசையிலேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. அதனால தான் நாம் போகிறோம். அதனால் நீ போகிற, அவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் அதனால தான் போகிறான். அவன் போகிறவன் ஏன் அங்கே போகிறான், ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னு நீ கேட்டானா, அதனால தான் போகிறான். சரி, அப்போ இங்கே உத்தர் இருக்கார், ஒரு சுவாமிஜி இருக்கார், அங்கே ஒரு சுவாமி இருக்கார், இங்கே ஒரு கோவில் இருக்குது, அது ஆச்சாரியன் அது பரம்பரையாக ஒருத்தர் வரவா ஒரு பீடம் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு பீடாதிபதி இல்லாமல் அவள் வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்த இன்னொரு பீடம் இருக்குது, இங்கே புதுசாக ஒருத்தர் வந்துட்டார், சின்ன வயசுலேயே அருள் வந்துருத்து அவர் அருள் சொல்கிறார், இந்த மாதிரி இருக்குது. போ அங்கங்கே போகிறவனுக்கு அவனுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு அங்கங்கே பலிக்கிறது, பலிக்காமையே கிடையாது. அப்போ இந்த சுவாமிஜி ஒரு மாதிரி சொல்லிட்டார், அந்த அருள் வந்தவர் சித்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டார், இவர் ஒரு மாதிரி சொல்லிட்டார். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பாருங்க. ஒரு சத்தியத்தை சொல்கிறதுல ஒரு மகானுக்கு இன்னொரு மகான் சொல்கிறது சேராமல் இருக்கிறது பல இடத்துல, சேர்ந்து இருக்கிறது பலது உண்டு, சேராமல் இருக்கிறது பலது உண்டு, உண்டு இல்லையா? இப்போ சேராம ஒருத்தர் சொல்கிறது ஒன்றுக்கு ஒன்று சேராது, அவன் இப்படி தான் இருந்தால் தேவலான்னு எங்கள் குருநாதர் சொல்கிறார், எங்கள் சித்தர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறார், இல்லை எங்கள் அருள் வரும் அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, இவன் எல்லாரும் என்ன பார்த்தோன்னா திருப்பி திருப்பி இப்போ இந்த 4-5 தெய்வம் இருக்கா, இந்த தெய்வத்தை உபாசிக்கிறவா தான் இதை தான் சொல்கிறா எல்லாரும். ஆனால் இவர் ஒரு மாதிரி சொல்கிறார், அவர் ஒரு மாதிரி சொல்கிறார், அவர் ஒரு மாதிரி சொல்கிறார், இவர் ஒரு மாதிரி சொல்கிறார். இப்போ எது சுவாமி உண்மை? இப்போ ஒருத்தன் நடுநிலையாக ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம், எனக்கு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு இடத்துல போய் ஒரு அனுபவம் இருக்குப்பா, என் அனுபவத்து எனக்கு சத்தியம், அது மாதிரி எதிர்க்க இருக்கிறவன் ஒருத்தன் சொல்கிறான்னா, இந்த இடத்துக்கு இங்கே போனால் எனக்கு இது நடந்ததுன்னா அதையும் நான் நம்புகிறேன், நீ சொல்கிறதையும் நான் நம்புகிறேன், நீ சொல்கிறதையும் நான் நம்புகிறேன். இப்போ அந்த குருநாதாள்கிட்ட போகும்போது உனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுது, அது சத்தியம்தான். இந்த குருநாதாள்கிட்ட போகும்போது எனக்கு உனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டு அதுவும் சத்தியம்தான். எனக்கு இன்னொரு இடத்துல இந்த அனுபவம் கிடச்சிது அதுவும் சத்தியம்தான். இப்போ எல்லா அனுபவம் அவனுக்கு அனுபவ வைத்தியமாக இருக்கிறதுனால அனுபவம் எல்லாருக்குமே சத்தியம். ஆனால் இந்த 3 குருநாதாள் சொன்னதும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கே, 3 குருநாதாள் அப்படின்னா சத்தியமாக இல்லையா? மா எது உண்மை இதில்? இது எப்படி முடிவு பண்ணுறது? அதனால தான் என்ன பண்ணால், பிரத்யக்ஷம் அனுமான சித்தாந்தம் நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் இது தான், நான் கொஞ்சம் லைட்டாக அது சின்னதாக்கி சொல்கிறேன். சித்தம் அதாவது அனுபவம், பிரத்யக்ஷ பிரமாணம்னு ஒன்று, அனுமான பிரமாணம் ஒன்று, சப்த பிரமாணம்னு ஒன்று. பிரத்யக்ஷ பிரமாணம் என்னென்னா, நான் என் கண்ணு எதிர்க்க எனக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது பிரத்யக்ஷமாக இருக்கிற பிரமாணம். என் கண்ணு ஏதோ நெருப்பு எரியிறது தெரியறது, ஃபேன் ஓடுறது சுற்றுறது தெரியறது, சுவிட்ச் போட்டால் கரண்ட் வருது, அதனால் நான் அனுமானம் பண்ணுறேன். இது அனுமான பிரமாணம். எப்படின்னு அனுமான பிரமாணம் என்னென்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனேன், எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறது பிரத்யக்ஷம். எனக்கு பிரத்யக்ஷம், மற்றவாள் கிடையாது. அது மாதிரி இன்னொருத்தவனுக்கு ஏற்படுறதுன்னு வச்சுப்போம், அவனுக்கு என்ன, ஆ எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது நான் சொல்கிறேன் இல்லையா, அதனால் அவனும் உண்மை தான் சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னென்னா, அவருக்கு எனக்கு இந்த இங்கே அனுபவம் கிடைச்ச மாதிரி அவருக்கு அங்கே அந்த அனுபவம் கிடச்சிருக்கு. சரி, அந்த அனுபவமும் சத்தியமே, இது அனுமானம், இது பிரத்யக்ஷம். நான் அனுபவிச்சத பிரத்யக்ஷம், இன்னொருத்தருடைய அனுபவத்தை நான் நம்புறது அனுமானம். ஆனால் உங்கள் குருநாதர் சொல்கிறதும் அந்த குருநாதர் சொல்கிறதும் அந்த சுவாமிஜி சொல்கிறதும் ஒன்று கொண்டு வித்தியாசமாக இருக்கே, இதில் எது உண்மை அப்படிங்கிறது கேள்வி. அப்போ என்ன சொல்கிறான்னா, அதுக்கு தான் பெரியவாள் என்ன பண்ணா, அந்த காலத்தில் வாக்கியார்த்தம்னு ஒன்று, எது எது கரெக்டு எது சித்தாந்தம் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம், நான் சொல்கிறது சின்ன இளவில் இல்லை, அதாவது வேதம் வேதாந்தம் தர்க்கம் மீமாம்சம், இனிமேல் நியாயம், இனிமேல் வியாகரணம், பாக்கி ஒன்றும் இல்லை, சதுசாஸ்திர பண்டிதர்கள் எல்லாத்தையும் படித்தவா இவர்கள்லாம், எதில் உண்மையை கண்டறியறதுக்கு எதை உபயோகப்படுத்தினா, அது ஆதிசங்கர பகவத் பாதாளாக இருக்கட்டும், அது ராமானுஜாச்சாரியராக இருக்கட்டும், அது மத்வராக இருக்கட்டும், நிம்பா இருக்கிறா இருக்கட்டும், வேற வல்லபராக இருக்கட்டும், இவாள்லாம் எதை பிரமாணமாக எடுத்துண்டா, பிரத்யக்ஷத்தை பிரமாணமாக எடுத்துட்டாளா, இல்லை அனுமானத்தை பிரமாணமாக எடுத்துனா, இவாளுக்கு இல்லை நமக்கு கிடைக்கிற அனுபவம் அவளுக்கு இருந்திருக்காதா? வாராயன் செல்வ பிள்ளையனா கிட்டுக்கிட்டுனு ஓடி வந்தார, இந்த பெருமாள் நடந்து செல்செல் நடந்து அந்த மடியில் நான் உட்காண்டார், அவருக்கு இல்லாத அனுபவமாக நமக்கு கிடச்சிட போகிறது, எனக்கு தோன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் ஆதிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கராவலம்ப சூத்திரத்தில் என்ன சொல்கிறார், நம்ம நிருசிம்மம் அமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறார், அக்னிக்குள்ளே மாட்டின்றவர் கையை பிடிச்சி என்னை தூக்கி விடுறான்னு நிருசிம்மா, அப்படின்னா கையை பிடிச்சி நிருசிம்மன் தூக்கி விட்டான் அப்படிங்கிறார். லக்ஷ்மிபதே கமலநாப சுரேச விஷ்ணு வைகுண்ட கிருஷ்ண மதுசூதன புஷ்கராட்ச பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ தேவேச தேஹி கிருபணச கராவலம்பம் அப்படின்னு கத்துறார். மாட்டிவிட்டேனா இந்த சரீரத்தில் உள்ள மாட்டிவிட்டேன் என்னை அப்படியே தூக்கி விடு நீ அப்படின்னு நிருசமனை கூப்பிடும்போது கர அவலம்பம்னா கையை பிடிச்சி தூக்கி விடுங்கிறார். அவரால் எழுந்துக்க முடியல, நிருசமனம் தான் கையை பிடிச்சி தூக்கி விட்டான். அப்போ அவர் என்ன சொல்லணும், என்னோட அனுபவ பிரகாரம் இதுதான் சரி அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என்னோட அனுபவ பிரகாரம் இதுதான் சரி அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அதான் சொல்ல மாட்டேங்கிறார் வைத்தி. வேற என்ன சொல்கிறான்னா, சரி மத்வர் எல்லாருக்கும் எந்த ஆச்சாரியன் எடுத்தாலும் அவரவர்களுக்கு தனியாக அனுபவம் இருந்த பொழுதிலும் அந்த என் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது இது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க, இந்த தன் அனுபவத்தை எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். அங்கே பாஷ்யம் எழுதும்பொழுது வைக்க மாட்டேங்கிறான், சித்தாந்தம் பண்ணும்போது இந்த அனுபவத்தை வைக்க மாட்டேங்கிறான். பின்ன எதை சொல்கிறான்னா, பிரத்யக்ஷமும் இல்லை அனுமானம். என்ன அனுபவம், ஒருத்தருக்கு ஒத்த அனுபவம் ஒரு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இவனுடைய அனுமானம் இவனுடைய ஞானம்ங்கிறது வித்தியாசம், தாரதமியம் இருக்கான், வித்தியாசம் இருக்கான். அப்போ என்னென்னா, நான் சொன்னால் என்னோட அனுபவத்தை நான் சொன்னால் அது பௌருஷேயமாக போயிடும், எனக்கு ஒரு புருஷனால் சொன்னப்பட்டதாக ஆகிடும், என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்லலை. அதனால் பிரத்யக்ஷமும் கிடையாது அனுமானமும் கிடையாது, சப்த பிரமாணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் எல்லாரும். சப்த பிரமாணம்னா வேதம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்னது, சங்கர பகவத் பாதாளோ இல்லை ராமானுஜாச்சாரியரோ மத்வரோ நீம்பார்க்கரோ வல்லபரோ இவ அத்தனை ஆச்சாரியர்களும் அழகிட்டோம், இந்து மதத்தில் இருக்கிற வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கிற அத்தனை ஆச்சாரியர்களையும் எடுத்துக்கோ, சப்த பிரமாணத்தை தான் எடுத்துருக்கா கடைசியில். எதுக்கு எதை வச்சு அவள் தத்துவத்தை நிர்ணயம் பண்ணா, பிரம்மம் இதுதான், இதுதான் தத்துவம், இதுதான் ஜீவ தத்துவம், அது அது ஏகம்னு சொல்கிறதோ ரெண்டுன்னு சொல்கிறதோ ரெண்டு போல ஒன்றுன்னு சொல்கிறதோ எப்படியானா இருக்கட்டும், இருக்கிறது என்னன்னா இருக்கிறது எடுக்கிறது என்ன அப்படின்னா வேதம் தான். அப்போ தத்துவஹித புருஷார்த்தத்தை உண்மையாக பொய் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அப்படின்னு எல்லாரும் நம்பினது, எல்லாரும் சரணடைஞ்சது ஒன்று உண்டுன்னா மறை. இப்போ இந்த சரணாய மறைங்கிறதுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு ஆழ்வார் வாழ்க்கையில், சரணார சரணா சரணா மறை பயந்த பிரம்மா சொன்னா, பிரம்மா வந்து தான் கம்போஸ் பண்ணானா, இல்லை பிரம்மாவுக்கு ஓதுவிக்கப்பட்டது அப்படிங்கிறார். யார் சொன்னால், பகவானாலே பிரம்மாவுக்கு சொல்லப்பட்டது. அப்போ பகவான் கம்போஸ் பண்ணானா, பெருமாள் இதை கம்போஸ் பண்ணாரா வேதத்தில், அதுவும் இல்லைன்ட்டா. பின்ன பெருமாள் எப்படின்னா, பெருமாள் தன்னுடைய ஞாபகத்தில் வச்சுருந்து திருப்பி சொல்கிற ஆணுபூர்வி நித்தியத்துவம் அப்படின்னு ஒன்று உண்டு வேத சப்தத்து. ரொம்ப இதுதான் இது நான் சொல்கிறது, என்னென்னா அது எந்த கிரமத்தில் இருக்கோ அதே கிரமத்தில் பகவான் உள்ள ஒடுங்கி பிரளயத்தும் போது அதே கிரமத்தை சப்தமாக அழிஞ்சு போடுறதே பிரளயத்தும் போது. சப்தம் இது சப்த பிரமாணம் தானே, சப்தம் தானே வேதங்கிறது. அப்போ சப்தம் வாக்குலாம் அழிஞ்சு போடுறதே அப்படின்னா என்னென்னா, பகவானுக்குள்ளே ஒடுங்கி பகவான் தன் ஸ்மரணையில் வச்சுட்டு திருப்பி அப்படியே கொடுக்குறான் வேதத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஞானம் அவளுடைய ஞானம் இவளோட ஞானம் உங்களோட ஞானம் எல்லாரோட ஞானத்தையும் சேர்த்து வச்சுப்போம். இது வந்து சிக்மா, எல்லா ஞானமும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படி வச்சுக்கிறோன்னு வச்சுப்போம். அப்போ கடைசியில் என்ன, எல்லா ஞானமும் சேர்ந்து எல்லா ஞானமும் சேர்ந்து எல்லா ஞானமும் சேர்ந்துன்னா அப்போ ஞானத்தை எல்லாத்தையும் சேர்த்துடணும் மொத்தமாக, சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஞானம் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு ஞானமாக. அதுபோல் இந்த உலகம் முழுக்க படைச்சவன் பகவான், உலகம் முழுக்க எதை வச்சு படைப்பான், நாம் செய்கிறது எதை வச்சு செய்வோம், நான் பேசுகிறது என்னோடய அறிவை வச்சு பேசுவேன், நீங்கள் கேட்குறது உங்கள் அறிவை வச்சு கேட்குறத புரிஞ்சுப்பேன், எல்லாம் அவள் அறிவை வச்சு செய்வோம். அப்போ இந்த உலகத்தை முழுக்க படைக்கிறதுக்கு எம்பெருமான் தன்னுடைய அறிவை பிரம்மாவுக்கு புகட்டினான். அந்த அறிவு ரூபமாக அறிவு எப்படி இருக்குன்னா வேத ரூபமாக இருக்கு. அப்போ எம்பெருமானுடைய அறிவு வேதத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் அப்படி சொல்லிட முடியாது. வேதத்தை கொஞ்சம் புரிஞ்சு பகவானுடைய சுவாச பிரசுவாசம் இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷனுங்கிற இழுத்து மூச்சு விடுறோமே, அது மாதிரி எம்பெருமானுடைய மூச்சு காத்தில் வேத சப்தம் வரதுங்கிறான். அப்போ எப்படி என்னன்னா, வேதமயமாக இருக்கான் பகவான், அறிவுங்கிறது பகவான் வேதங்கிறது எம்பெருமானுடைய அறிவு. அந்த அறிவில் ஏதாவது குற்றை குறைகள் தப்பு ஏதாவது இருக்குமோ, இருக்காது. அப்போ அது அதனால் என்னென்னா, நம்ப வேண்டியது ஒன்று என்னென்னா, எம்பெருமானுடைய அறிவை எம்பெருமானுடைய ஞானத்தை, எம்பெருமானுடைய ஞானம் வேதம். அப்போ என்னென்னா, எது தப்பே இல்லாமல் என் ஞானத்தில் தப்பு இருக்கலாம், என் அனுபவம் மாத்திரம் என்னுடைய அனுபவம் மாத்திரம் என்னோடது, என்னுடைய அனுமானம் மாத்திரம் என்னுடைய ஞானம், அது மாதிரி ஒத்தொத்திருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய அறிவுங்கிறது ஃபால்ட்லெஸ், அதில் வந்து தப்பே கிடையாது, அதில் குறையே கிடையாது, அதில் தள்ள வேண்டியதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அறிவுமயமான ஒன்று வேதம். அப்போ எம்பெருமானே அதை கம்போஸ் பண்ணோன்னா அதுவும் இல்லையா, அபௌருஷேயம் அனந்தம் இப்படிலாம் சொல்லியாச்சு வேதத்துக்கு. ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதன்று ஒரு புருஷன் பண்ணல, அதனால அபௌருஷேயம். அனந்தம் எவ்வளோ இருக்குது, அளவில்லை. எம்பெருமானுடைய அறிவுக்கு அளவு உண்டோ? அளவு கிடையாது. அதனால் வேதம் அளவில்லாதது தான், அதனால் அனந்தம், அபௌருஷேயம், அனந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான் வேதத்தை. அப்போ எம்பெருமானுடைய அறிவு ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்புறது தான் சப்த பிரமாணங்கள். அப்போ என்னென்னா, ஒரு விஷயத்தை நீ சொல்கிறது எங்கே இருக்கணும்னா அதனுடைய அப்ரூவல் வேதத்தில் இருக்கணும். திருப்பி திருப்பி இதை தானே காட்டுறேன், எல்லோரும் அங்கே இருக்கணும். இப்போ இதே திவ்ய பிரபந்தம் வேதத்துக்கு எதிராக இருக்குமே ஆனால் இந்த திவ்ய பிரபந்தத்தை இந்த ஆச்சாரியர்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்க போகிறாளோ? எடுத்துகிட்டு இருக்க மாட்டான். வேதம் சொல்ல வந்த விஷயத்தை வேதத்தை காட்டிலும் தெளிவாக இது சொல்கிறது அப்படின்னு தான் இது அபிமானம் அவளுக்கு. தெளிவாக சொல்கிறதுனா என்னென்ன, அப்போ வேதத்தில் தெளிவு இல்லையானா? அப்படி கிடையாது. எந்தெந்த அதிகாரிகளுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு புளியோதர குழந்தைக்கு ஒத்துக்காது, அது நல்லா பிசிஞ்சு தயிர் சாதமாக நல்லா வெண்ணையாட்டம் ஊட்டிடுவான் அம்மா. அதுபோல் பண்ணுறான் அந்த ஆழ்வார்கள். அதில் இருக்கிற சித்தாந்தம் நம்ம உடம்புக்கு ஆகாது, புரியவும் புரியாது, அது ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு அதை குறைக்கவும் முடியாது. என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்லி தான் ஆகணும். நமக்கு எவ்வளோ புரியும் புரியாதுங்கிறத பார்க்காம இந்த அர்த்தத்தை சொல்லி தான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சின்ன சின்ன உதாரணம் கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அதுபோல் என்ன பண்ணனா, ஆழ்வார்கள் என்ன பண்ணனா, அதை வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது, ரிஷிகள் தியானம் பண்ணால் அவன் அனுபவித்தா கிளம்பி விட்டான். ஆனால் ஆழ்வார்களுக்கு என்னென்னா, எல்லாருக்கும் இதை வேதம் படிக்காமையே, வேதம் தெரியாமையே, வேத கருத்துக்கள் சமஸ்கிருதம் படிக்காமலேயே வேதத்தில் இருக்கிற உயர்ந்த ஞானம் சாதாரண பாமரனன் கூட போய் சேர்ந்துடணும். இது ஆழ்வார்களுடைய கிருபை. அதனால் என்ன பண்ணான்னா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அந்த அவளுக்கு அனுபவ வேத்தியமாக இருக்கிற அந்த விஷயத்தை, சாஸ்திர ரூபமாக இருக்கிற அனுபவத்தை திவ்ய பிரபந்தமாக கொடுத்தான். அப்போ நம்ப வேண்டியது எது அப்படின்னா மறை அப்படின்ட்டான். ஒரே அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறான், சரணாமறை, சரணாமறை பையந்த தாமரையான். கிருஷ்ணன் பாகவதத்தில் சொல்கிறான், வேதம் உங்ககிட்ட இருக்குது, அதனால நான் உங்களை மதிக்கிறேன், அதனால் நான் வணங்குறேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன் பிராமணர்களை பார்த்து, வேதம் படித்தவர்களை பார்த்து. நம்மளுக்கு கூசும் படிக்கும்பொழுது அவ்வளோ சொல்கிறார் கிருஷ்ணன். அப்போ சரணாமறை பையந்த, இது முதல்ல இந்த முதல்ல இந்த மறையை எம்பெருமான் பிரம்மாவுக்கு கொடுத்தான். அது நம்ம ஏற்கனவே பாகவதத்துலேயும் கேட்டோம், இதுலேயும் கேட்டிருக்கோம். பிரம்மாவுக்கு அளிக்கப்பட்ட தாமரையானோடு, அதாவது பிரம்மா, மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம், மரணாயன்னு பிறந்தா சாகணும் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு, அதை நோக்கி தான் ஒரு ஒரு ஜீவனும் போயின்னு இருக்கு. ஜீவ தத்துவத்தை பார்த்து சொல்கிறது அமிர்தசிய புத்திராகான்னு. ஆனால் இவன் சரீரத்தை தாங்கின்ட்டான் அப்படின்னா சரீரங்கிறது முடிய போகிறது, அதை சொல்கிறது மரணங்கிறது. மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாய, இது இப்படி வச்சுக்கோ. முதல்ல இந்த ஆப்பான்கிறவர் என்ன சொன்னார், என்ன அர்த்தம் சொன்னார் அப்படின்னா, சரணாமறை பயந்த தாமரையான், ரொம்ப கம்பீரமான விஷயம், ரொம்ப தத்துவங்களை உள்ளடக்கின விஷயம், அதனால் இப்படி தான் சொல்ல வேண்டும். சரணாமறை பயந்த தாமரையானோடு மரணாய மண் உயிர்களுக்கெல்லாம், இந்த உயிர்களுக்கெல்லாம் அரணாய கதிங்கிறது எது அப்படின்னு சொல்கிறார். பேராழி கொன்ற பிரானன்றி மற்ற அறியாது. பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஈ எறும்பு வரைக்கும் இருக்கிற ஜீவகோடிகள் எல்லாருக்கும் அப்படின்னு எல்லாம் அரணாய கதியானது பேராழி கொன்ற பிரான் அன்றி. கதியானவன் பேராழி கொண்ட பிரான், அதாவது சக்கரத்தை கையில் ஏந்துட்டுருக்கிற பிரான், இல்லாமல் வேறு எதுவும் கிடையாது. ஓராழி சூழ்ந்த உலகு, ஓராழி சூழ்ந்த சமுத்திரம் சூழ்ந்த இந்த கடை, இந்த உலகம். இந்த ஆப்பான் என்ன கேட்டார், இதை பார்க்கும்பொழுது என்ன அர்த்தம் தோன்றுறது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர்றார். இன்னொன்னா சொல்லிட்டு வர என்ன அர்த்தம் சொல்கிறார், முதல்லன்னா இந்த பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லா ஜீவகோடிகளுக்கும் பகவானை தவிர வேறு யாரையும் தெரியாது அப்படிங்கிற அர்த்தம் வர்றது இதில். பகவானை தவிர வேறு யாரையும் தெரியாதா நமக்கு அப்படின்னு அஞ்சியரை போய் கேட்டார். முதல்ல பகவானை தவிர வேறு யாரையும் தெரியாதா நமக்கு, என்ன தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறார். என்ன அவர் எப்படி கொண்டு கூட்டியிருக்காரு நான் சொல்கிறேன். சரணாமறை பயந்த தாமரையானோடு மரணாய மன்னுயிர்களுக்கெல்லாம், அதாவது மறையை வேதத்தை வெளிப்படுத்திய பிரம்மாவோடு அதுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கிற ஜீவகோடி வரைக்கும் எல்லாருக்கும் அரணாய கதியாக பிரானன்றி, பேராழி கொண்ட பிரானன்றி, சக்கரத்தை கையில் இந்த சக்கரத்தண்ணலை தவிர மற்ற அறியாது, வேறு யாரையும் தெரியாது இந்த ஓராழி சூழ்ந்த உலகு. இதான அர்த்தம் வருது. பகவானை தவிர வேறு எதுவும் தெரியாது இந்த உலகத்துக்கு, பிரம்மாலேருந்து ஆரம்பித்து இருக்கிற எல்லா ஜீவகோடிகளும் அர்த்தம் வருது, இதுதான் அர்த்தமா அப்படின்னு அவர் கேட்ட துணியிலேயே நெஞ்சியர் புரிஞ்சுட்டாரான். நம்மளை பரிசு பண்ணுறதுக்காக கேட்குறான், நீரே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே நஞ்சியர். இந்த ஆப்பான்கிறவரை பார்த்து, ஆப்பான்கிறவர் சொல்கிறார், உலகன்னா உலகத்தில் உயிரோடு வாழறவன் எல்லாத்தையும் உயிரோடு வாழறான்னு சொல்கிறதுக்கு இல்லை, கற்ற இந்த ஞானிகள் முற்றும் உணர்ந்த ஞானிகள் யாரோ அவ தான் உலகுங்கிறங்க. ஓராழி சூழ்ந்த உலகு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது யாருன்னா ஞானிகளை தான் சொல்கிறது. சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் எல்லாருக்கும் அரணாயது, அதாவது கதியாக இருக்கிறது. பேராழி கொண்டு பிரானன்றி மற்றறியாது, கதியாக இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பா. மற்ற இதையும் அவளுக்கு தெரியாது. யாருக்கு? ஞானிகளுக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. ஓராழி சூழ்ந்த உலகுன்னா ஞானின்னு வச்சுருணும் நம்ம. இந்த ஞானிகளுக்கு பிரம்மாலேருந்து ஆரம்பித்து சாதாரண ஜீவக்கோடி வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் கதி பகவான் தான், சக்கரத்தை கையில் ஏந்திய எம்பெருமான் தான் அப்படின்னு ஞானிகள் நினைப்பார்கள், அப்படின்னு ஞானிகள் சொல்லுவார்கள். வேற எதையும் கதியாக ஞானிகள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. புரியுதா? ஞானிகள் வந்து பகவானை தவிர இந்த பிரம்மாலேருந்து ஆரம்பித்து சாதாரண ஜீவக்கோட்டிகள் வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவக்கோட்டிகளுக்கும் கதி பகவானை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படி என்று ஞானிகள் சொல்வார்கள், அப்படி ஞானிகள் அறிவார்கள் மற்ற அறிவார்கள் அப்படின்னு அவர் அர்த்தம் சொல்லிட்டார். பராசர பட்டர்கிட்ட போய் பட்டரை கேளும் அப்படின்னு சொன்ன பராசர பட்டர் போய் கேட்குற அவர் சொல்கிறார், உலகுன்னா ஞானி தான் வாஸ்தவம் தான், நீ சொல்கிறது வாஸ்தவம். உலகன்னா வாழற ஞானத்தோடு இருக்கிறவன் தான் வாழறவன் கணக்கு, பாக்கியவனும் வாழறவனே கணக்கு கிடையாது, ஞானந்தான் நீ சொல்கிறது வாஸ்தவம். ஆனால் அப்படி சொல்லலையே, ஓராழி சூழ்ந்த உலகம்னு ஒரு விசேஷன் ஒன்று போட்டார், சமுத்திரம் சூழ்ந்து இந்த உலகம்னு சொன்னார் ஆழ்வார். சமுத்திரம் சூழ்ந்து இந்த உலகம்னா அது ஞானி, ஞானி இல்லாதவன் சுமாராக இருக்கிறவன் ரொம்ப மக்கு அறிவு கட்டவன் திருடாம் பொய் சொல்கிறவன் பொறுக்கி எல்லாரும் வந்துடுறாள் அதுலன்னு கேட்குறது. ஓராழி சூழ்ந்த உலகம்னு ஒரு விசேஷனை சொல்லுவானே, ஒரு ஆழி சூழ்ந்த உலகில் எல்லோரும் இருக்காளே, அதை சொல்கிறதுனால வேறு தாத்பரியம் அப்படின்னு சொல்லிடுறார் பட்டர். சொல்லிட்டு வேற என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகு. அவர் என்ன சொல்கிறார், முன்னாடி பாசுரம் என்ன வச்சு, இந்த ஜீவகோட்டிகள் எல்லாம் சம்சார சாகரத்தில் மாட்டின்னு இருக்கான், எம்பெருமான இவனுடைய அல்லல் நோய் பாவம் இதெல்லாம் மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டியது, இதெல்லாம் இவனை விட்டு ஓடணும் அப்படின்னா தன்வில அங்கை வைத்தான் சரண், அந்த ராமபிரான சரணடைய வேண்டியது ஜீவகோட்டிகள் எல்லாம். இவன் உபாயம் பண்ண வேண்டாம், இவனுடைய யோகத்தினாலேயோ இவனுடைய தபஸினாலேயோ இவனுடைய எந்த இவன் என்ன பிரயத்தனம் படட்டும், இவன் பிரயத்தனத்தினால முழுக்க போக போகிறது இல்லை. எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணால் நீ பண்ணுறது நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேப்பன்னா அந்த சாதனையை அவன் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி நன்னா ஆக்கி விட்டாலும் விடுவான். நீ ஒரு சாதனையும் பண்ணலை எனக்கு ஒன்றும் தெரியாது நீ தான் கதி அப்படின்னு நீ சொன்ன போதிலும் என்ன பண்ணுறான்னா சரி அப்படின்னு அதை சரி பண்ணி விடுறான். அப்போ எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணுறது தான் உபாயம், ராமனிடத்தில் சரணடைகிறது தான் உபாயம்னு சொல்லிட்டார் இல்லையோ அப்படின்னு சொல்லியாச்சு. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ அடுத்து ஜீவன் கேள்வி கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்ற, ஜீவன் என்ன கேட்குறான்னா, அவனை சரணடைஞ்சு நான் இன்றைக்கி ஜீவ தத்துவங்கிறது என்றைக்கு அனாதியாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு தானே வேதம்லாம் சொல்கிறது. பிரம்ம தத்துவம் என்றைக்கு இருந்துட்டுருக்கா மாதிரி ஜீவ தத்துவம் நம் வெவ்வேறு சரீரத்தில் புகுந்து வெளிப்பட்டு திருப்பி வராமல் திருப்பி பிறந்து பிறந்து சாகர மொழிய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனான தத்துவம் அனாதி, அது அழிவு கட்டுறது அப்படிங்கிறது தான் நான் வாஸ்தவம். என்னுடைய சௌக்கியத்தை நானே பார்த்துக்கிறேனே, நான் ஒத்தங்கிட்ட போய் எதுக்கு உழுந்து நமஸ்காரம் பண்ணணும், ஒத்தனையே நான் சேவிக்கணும், ஒத்தனையே தலைவனாக நான் நினைக்கணும் அப்படின்னு ஜீவ தத்துவம் கேட்டால் அவர் சொல்கிறார். ஆழ்வார் சொல்கிறார் இல்லையோ, உனக்கு அல்லல் நோய் பாவம் எல்லாம் இடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டிய நீ உயர்ந்த ஆனந்தத்தை அடைய வேண்டுமே ஆனால் உன்னை சுற்றி பின்னாடியே வர பாவம் ஒன்று அழிய வேணும், ராமண சரணடை அப்படின்ட்டு. நீ ராமண சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டார, நான் ஏன் ராமண சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு தான் இந்த பாசரம் பதில் அப்படின்னு சொல்கிறார் பராசரப்பட்டர். நான் ஏன் சரணடையணும், தேவையில்லையே, என்னுடைய லாப நஷ்டங்களை நானே பார்த்துப்பேனே, நான் தபஸு பண்ணிக்கிறேன், நான் கைவல்ய ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிறேன், ஜீவிதத்துவம் புரிஞ்சுக்கிறேன், தப்பு பண்ணாமல் நானே இருக்கேன், நானே எல்லாத்தையும் என்னோடய சௌக்கியத்தை நான் பார்த்துக்கிறேனே, இந்த கதியை நானே பார்த்துக்கிறேனே அப்படின்னு ஒரு காலம் இந்த ஜீவன் சொல்லுவானே ஆனால் அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் சரண, இவர் சொல்கிறது பாருங்க, இவர் அழகாக சொல்கிறார். சரணாமரைவை இந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்கட்கெல்லாம் அரணாயது, பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்றறியாது. பேராழி கொண்ட பிரான், பேராழி கொண்ட பிரான்னா கையில் சக்கரத்தை வச்சுட்டு இருக்கிற பகவான் நீ சொல்கிற முன்னாடி இருந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சேரலை. ஆழினா சமுத்திரம், பேராழி கொண்ட பிரான்னா சமுத்திரத்தை தாண்டின எம்பெருமான். யார் இது? ராமன். பேராழி கொண்ட பிரான் யாருன்னா சமுத்திரத்தை பந்தனம் வந்தானா பண்ணான், பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்ற அறியாது, வேறு எதுக்கும் தெரியாது. எது ஓராழி சூழ்ந்த உலகம்னா இங்கே ஜீவகோட்டிகள் தான், எல்லா ஜீவகோட்டி ஞானிகள் மாத்திரம் இல்லை. ஓராழி சூழ்ந்த உலகம், எப்போ ஓராழி சூழ்ந்த உலகம்னு சொல்லியாச்சோ, இந்த சமுத்திரம் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கேடுகட்ட ஜீவனில் மனுஷன்லேருந்து ஆரம்பித்து உயர்ந்த பிரம்மா வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியாதான், என்னென்னா இதோ இந்த ஃபேன் இப்போ நினைக்குமா கரண்ட் போகுமானு எனக்கு தெரியுமோ? தெரியாதே, எங்களுக்கு தெரியாது. அடுத்து என்ன, திடீர்னா அங்கே ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கட்டணம் திடீர்னு இடிஞ்சு விழுந்துருத்துங்கிறோம், நம்மளுக்கு தெரியுமோ? முன்னாடி தெரியுமா, 2 நிமிஷம் முன்னாடி தெரியுமோ அங்கே இருந்தவாளுக்கு? தெரியாது. இந்த அளவில் உன் ஞானத்தை வச்சுட்டு நான் பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறேன்னு நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார், அப்படின்னு கேட்குறார் அவர். அப்படின்னா என்னென்ன, அக்ஞன் ஜீவன் வந்து அக்ஞன் தான். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், எந்த சரீரத்தில் இருந்தோம், நம் வினை எத்தேகது, நாம் என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன ரைட்டு பண்ணிருக்கோம், நாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது முதல். சரி, நான் எப்படியோ தெரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, அப்படின்னு சொன்னால் வச்சுருந்தா கூட என்னென்னா திடீர்னு ஒன்று வருது. இதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப நல்லவனாக இருந்துட்டுருக்கான், அவன் ரொம்ப ரொம்ப அவனா எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி எதாவது ஒன்றை பண்ணிடுறான். எப்படி நடக்கிறது இது அப்படின்னா என்னென்னா, வாசனைங்கிறத தள்ளுற சக்தி இவங்ககிட்ட இல்லை. எப்பேற்பட்டவனுக்கும் இது வந்து மகரிஷிகள்லாம் சாதாரண 1000 கணக்கான வருஷம் கண்ணை மூடி தபஸ் பண்ணி இந்திரிய நிகிரகம் பண்ண மகரிஷிகளெல்லாலே முடியலையே. விஸ்வாமித்திரன் என்ன சாதாரணமானவரா? ரிஷிகள் என்ன சாதாரண மனவளை? யாரும் சாதாரண மனவளை இல்லை. ரிஷிகள்லாம் மனுஷனால் நினச்சி பார்க்க முடியாதா? நம்மளுடைய புத்தி சக்திகளுக்கு அப்பாற்பட்ட சக்திகளுடைய ரிஷிகள். ரிஷிகளே பிரகிருதி வசமாக ஆயிடுறாளே. அப்போ 2 விஷயம் நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நீ அக்ஞன். அடுத்து என்ன நடக்க போகிறது, முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, எதனால் நீ எதை அனுபவிச்சுட்டுருக்கேங்கிறதே விஷயம் உனக்கு தெரியாது. அப்படி சொல்லுவாளா மனுஷாலும் கேட்காதுங்க, ஆழ்வார் கேட்குற மாதிரி சொல்லுவாளா? அப்படி சொல்கிற மனுஷன் அந்த காலத்தில் இருந்தால் இந்த காலத்தில் இருக்கா? என்னால் நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு தெய்வத்தை சேவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னவா எல்லாத்துலேயும் இருக்கா? நிரீஸ்வரவாதம்னு சொல்கிறானே, இருக்கே அது எல்லாத்துலேயும் இருக்குது. வேதம் படித்தவர்களே உண்டு. எப்படின்னா, நான் ஹோமம் பண்ணால் தியானே சுவாமி சொல்கிறார், அது என்ன சொல்கிறாருன்னா, கர்மகாண்ட மதா கிருஷ்ணலை பவா ககனச்சாருடைய காசி சந்தகா கனி மாணவ அவதாரோடை கனிப்பிஞ்சினாடே நடந்த தியாகராஜ் மனைவியால் கிம்பராதட்டே கீர்த்தனையில் சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கர்மாவினால நான் இங்கே வந்து இப்படி நீ நில்லு அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஆகுதியை நான் இப்படி விட்டால் அந்த தெய்வம் வந்து அங்கே நிற்க வேண்டியதான் யா? ஏன்னா அது ரூல், யஜ்ஞத்தோட ரூல். நான் ஒரு குறை இல்லாமல் நான் அந்த யாகத்தை நான் பண்ண வேண்டியது நான் பண்ணிவிட்டேன்னா எனக்கு கிடைய வேண்டிய சொர்க்கம் சொர்க்கம்தான் கிடச்சிரும். மோட்சத்தை பற்றி பேசல, கிடச்சிடும். வேற ஒன்றும் தான் சோபித்தம்ம சொகசுகாந்திர கோலத்தே சோமயாஜி சொர்க்காருடவுனா அப்படின்னு கேட்குறேன். நான் ஒரு கீதில் அந்த காலத்துலேயே இருந்திருக்கா, வேதம் படித்தவர்களே இருந்திருக்கா. சோமயஜ்ஞன் ஒரு யஜ்யம், அவன் சோமயாகம் எப்படி பண்ணணுமோ அந்த கிரமத்தில் அவன் பண்ணிட்டான்னா சொர்க்கம் போக வேண்டிதான், அவன் சொர்க்கத்தில் இடம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவர் கேட்குறார், தியாகராஜ சுவாமி கேட்குற, சோபித்தம்ம சொகசுகாந்திர கோரித்தே நீ இவ்வளோ யாகம்லாம் பண்ணுற, உன்னுடைய ஆத்துக்காரி அரியாவத்தி பார்த்து ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோ, தியாகராஜ சுவாமி சொல்கிற கீர்த்தனத்தில் வெட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவள் பாவத்தில் பாதி உனக்கு போ அப்படின்னு தள்ளிடுவான். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸா அதுக்கு. அப்போ என்ன பண்ணுவ நீ? அதனால என்ன பண்ணுற அவர் என்ன சொல்கிறார், பகவானை நான் பகவானை பஜனை பண்ணுங்கிற இதெல்லாம் நம்பாத, இந்த யாகங்கள் நம்ம அந்த அந்த காலத்தில் அதில் பிடிப்பு இருந்ததுனால அதை எடுத்து சொல்கிறார், அதெல்லாம் நீ நம்பாத, எம்பெருமான ராமனை பஜனை பண்ண, உனக்கு என்ன கஷ்டம் அது, நீ அவனுக்கு அடங்கின வந்தானே அப்படின்னா, இது ஒரு இது இந்த மாதிரி பல விதமான மார்க்கங்கள். நான் என்னோடய யோகத்தினால நான் அடைஞ்சிடுறேன், நான் என்னோடய தியானத்தினால அடைஞ்சிடுறேன்னா என்ன உன்னுடைய, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சரி இவ்வளோ செய்கிறானா, பரோட்ச பிரியாகி இவை தேவா இவகி தேவாகாங்கிறான், மறைஞ்சிருந்து அனுகிரகம் பண்ணுவான், அனுகிரகம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். தேவர்களுடைய சுபாவம், இவன் இவ்வளோ பண்ணால் அகங்காரம் இருக்குது, நானே சாதிச்சுடுறேன்னு இவன் நினைக்கிறான், இவனுக்கு பண்ணதுக்கு ஒன்றும் வர்த்தமாக ஆக்க வேண்டான், எனக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு கிளம்பிடுவாளாம். தபஸ்னால் தபஸ்னால் சாதிக்கலான்னா புத்தி நீ என்ன பண்ணுவேன், உன் புத்தி உன் கையில் இருக்கோ, ராவணனானோ வேதம் படித்தவனா ஹிரண்யகசிபோட தபஸ் பண்ணவனா? ரிஷிகளாகவே பண்ண முடியாது அப்படி தபஸ் பண்ணான் ஹிரண்யகசிபு. ராவணனாட்ட வேதம் படித்தவனே கிடையாது, அவ்வளோ வேதம் படித்தவன், அவன் அவன் மீள முடிஞ்சுதா? அப்போ என்னென்னா, உன்னுடைய புத்தியினுடைய வாசனையினுடைய விருத்திகளை நேர் வழியில் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகக்கூடியவன், உனக்கு முன்னாடி நீ என்னவா இருந்தா அப்புறம் நீ என்னவா இருக்கணும் அப்படின்னு அழிச்சு கொண்டு போகக்கூடியவன் சர்வஜ்ஞன், நீ அக்ஞன். சரி, நான் தெரிஞ்சுட்டேன் அக்ஞன்னு தெரிஞ்சுட்டேன், நானே தபஸினாலேயோ யோகத்தினாலேயோ தியானத்தினாலேயோ ஏதோ யாகத்தினாலேயோ நான் சாதிச்சுக்கிறேன், ஜபத்தினாலேயோ நான் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சக்தி எந்த நிமிஷம் எப்படி மாறும், உன் புத்தி எப்படி பேதலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு உன் புத்தி சக்திகளை நீ வச்சுட்டு நீ எப்படி அதனால் சாதிப்பேன்னு சொல்வே. அதனால் நீ உன்னால் முடியாது, அதனால் நீ அசக்தன்டா தள்ளுற. ஜீவன் ஜீவன் அசக்தன், பகவான் சர்வசக்தன். சர்வசக்தன் என்ன தப்பு பண்ணால் கூட தப்பை மறைச்சி உன்னை ரைட்டு பண்ண வச்சு க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு என்ன என்ன சரண் அடைஞ்சுட்டான், அவனுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தகப்பனை போல அவன் வந்து அவனுடைய பிரீத்தி பாத்திரமாக அவனை நம்ம அவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு முறையை நீ யதார்த்தமாக தெரிஞ்சுட்ட அவனுக்கு அவன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பாத்திரமாக நம்மளை நீ ஆக்கினுட்டேயானா, நீ அடம் பண்ணாமல் இருந்தே ஆனால் நான் நானே உஜ்ஜீவனை என்னோடய உஜ்ஜீவனத்தை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு நீ சொல்லாமல் இருப்பாயே ஆனால் அப்போ என்ன பண்ணுவான்னா எம்பெருமான் உனக்கு சகலவித க்ஷேமத்தையும் பண்ணக்கூடிய சக்தன். அப்போ என்னென்னா இந்த பேராழி கொண்ட பிரான் அன்றி இந்த சமுத்திரத்தை சேது கட்டி தாண்டினானே இந்த ராமனை தவிர இந்த பிரான் அன்றி இந்த சீதையை காப்பாற்றுறதுக்கு வேற எவனாவது வர முடியுமோ? கிடையாது. வேற எவனாவது வர நான் தூக்கிட்டு போகிறேன்னா ஆஞ்சநேயர் என் முதுகில் உட்காந்து உங்கள் தாயே நான் இங்கே கொண்டு அங்கே விட்டுவிட்றேன் அப்படின்னு சொல்கிறார் சுந்தரகாண்டத்தில். தாயார் சொல்கிறா அவன் வந்து என்னை கூட்டின்னு போகிறது அவனுக்கு அழகி எனக்கும் உச்சிதம் அப்படின்னு சொல்கிறா. இது இதில் என்ன ஒரு சூட்சுமத்தை காட்டுறான்னா எம்பெருமானை தவிர வேறு யாரும் ஜீவனை காப்பாற்றவே முடியாதான் அதை சொல்கிறார் அவர். பேராழி கொன்ற பிரான் அன்றி மற்ற அறிய மற்றா இங்கே யாரை சொல்கிறேன்னா பாக்கி இருக்கிற எல்லாரும் மற்ற யாவரும் எல்லா ஏனையோர் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் மற்ற அப்படிங்கிறதுக்கு இங்கே மற்ற அறியாது. மற்ற அறியாது என்னதை ஓராழி சூழ்ந்த உலகங்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவகோட்டிகள் எல்லாரையும் எடுத்துக்கோ. பிரம்மாவில் இப்போ அவர் சொல்கிற அர்த்தம் பாருங்க, பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து சாதாரண ஜீவகோட்டிகளிலேயே இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு நன்மை எது தீமை எது நாம் உயர்ந்த கதியை அடைய வேண்டிய முறை எது நம்மளை அழைத்துக்கு கொண்டு கூடிய தலைவன் யார் அரணாயவன் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ராமன் அன்றி பிரான் அன்றி வேறு எவனுக்கும் ஓராழி சூழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிறன்னு வேறு யாருக்கும் மற்ற அறியாது. ராமனை தவிர வேறு ஒத்தனுக்கும் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னோ நீ எப்பேற்பட்டவனோ உன்னை எப்படி அழிச்சுட்டு போகணும்னோ தெரியாது. ஏன்னா ஜீவனான நீ அக்ஞன், பிரம்மமான அவன் சர்வஜ்ஞன், ஜீவனான நீ அசக்தன், பிரம்மமான அவன் சர்வசக்தன். இந்த காரணத்தினால சரணாமரை பெய்ந்த தாமரையானோடு மரணாய மன்னுயிர்களுக்கெல்லாம் அரணாய கதியாக இருக்கக்கூடியவன், நல்லதை பண்ணக்கூடியவன், நம்மளை பற்றி தெரிஞ்சவன், நம்மளுக்கு நல்லதும் பண்ணக்கூடியவன் அரணாய இருக்குன்னு யாரு? ராமனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது உன்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்து. அதாவது தியாக பிரம்ம ஒரு கீர்த்தனில் சொல்கிறார், ஆனால் சூட்சமமாக சொல்கிறார். இதே இந்த தெலிசிராம இல்லையே
தல புலன் நீ நிலிபி நிமிஷமை தாரகரூபோனிஜதத்வார்த்தமுதெலிசி.
இந்திரியங்கள்லாம் அடக்கி தாரகரூபுனி நிஜ தத்துவம் ஒன்று தெலிசி அப்படிங்கிறது. தாரக ரூபம் அப்படின்னு சொல்லிட்டாலே பகவானுடைய சுரூபமும் உன்னுடைய சுரூபமும் அந்த ஒரு சப்தத்தில் சொல்லிடுறேன். தாரணம் பண்ணுறதுனா கடத்துதல், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, கடத்துதல். இந்த பக்கம் ஒரே நடுவில் சாக்கடையாக இருக்குது, அந்த பக்கம் நெருப்பேறியது, இந்த பக்கம் நல்லா இருக்குது இடம்னா இங்கேருந்து உன்னை தூக்கி இந்த இடத்துல இப்படி வைக்கிறது தாரணம். இதுக்கு பேர் தாரணம்னு பேர், தாரக நாமம்னு பேர் ராமநாமத்து. அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி தாரணம் அது கடத்தும். நீ இந்த இடத்துல நெருப்பில் மாட்டின்ட்டேன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் கீழே இங்கே வந்தால் அகழி இருக்குது, சாக்கடை இருக்குது, அங்கே இங்கேருந்து தூக்கி இங்கே உட்காந்து வைக்கணும் உன்ன நல்ல இடத்துல, இது தாரணம். தாரக ரூபுனி அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லாமல் ராமுனி நிஜ தத்துவமுலன்னு தெளிசின்னு சொல்லலாமோ இல்லையோ, அப்படி சொல்லாமல் தாரக ரூபுனி நிஜ தத்துவமுலன்னு தெளிசி. தாரக ரூபுனி அப்படின்னு சொன்னதுனால ராமனுடைய கடத்துதலுங்கிற குணம் சொல்லப்படுறதாங்க. நீ தியானம் பண்ணு, எம்பெருமான நினை, தலப்புல நீ நிலப்பி, இந்திரிய நிகிரகம் பண்ணி நீ உள்ளுக்குள்ள தலப்புல தாழ்பாள். இப்போ கண் செவி வாய் கண் மூக்கு உடல் இந்த ஐம்புலன் இருக்கே இந்த ஐம்புலனை நிறுத்தி நீ உள்ள தியானம் பண்ணி பண்ணினா நீ தியானம் பண்ணுறதுனால தத்துவத்தை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லாமல் நீ அப்படி பண்ணினா தாரக ரூபணி நிஜ தத்துவம் தெளிசி அப்படிங்கிற. அப்போ என்னென்னா நீ அதை பண்ணினேன்னு வச்சுக்கோ, ஏதோ பண்ணுறானே இவன், இவன் திமிரா இவன் பண்ணுறானே, இவனுக்கு ஒன்றும் அனுகிரகம் பண்ணப்படாது அப்படின்னு போனாலும் போகலாம். இவனை எப்படியாவது நம்ம கடத்தணும் அப்படின்னு கடத்தது நினச்சா உன்னை அந்த சகதியிலேருந்து நெருப்புலேருந்து உன்னை சாகரத்துலேருந்து சம்சாரத்துலேருந்து கடத்தினாலும் கடத்தலாம், அவனுக்கு முடியும் அது. ஆனால் சர்வசக்தன் தாரக ரூபன்னு சொன்னதுனால கடத்துதலே சுபாவமாக உடையவன் அர்த்தம். தாரணம் பண்ணுறதே உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதையே, உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வதையே சுபாவமாக உள்ளவன் அப்படின்னா அதே அவன் சுபாவமாக இருக்காங்க பொழுது நீ ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையே. ஆ, நாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நாம் சரணாகதி தான் பண்ணணும் அப்படின்னு சரணாகதிங்கிறது சூக்ஷமமாக சொல்கிறார் அந்த கீர்த்தனத்தில். இந்த தத்துவத்தை சூக்ஷமமாக சொல்கிறார். என்ன சூக்ஷம்னா அந்த ராமனை ராமன் சொல்லாமல் தாரக ரூபன் அப்படின்னு சொல்கிறதுனால இதே விஷயத்தை சொல்கிற பின்னாடி என்ன சொல்ற அப்படின்னா தாரக ரூபன் சர்வஜன், அதனால் அவன் உன்னை கடத்த முடியுங்கிறது சொன்னாரா, சர்வசக்தன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறார் பாருங்க என்ன சொல்கிறார்னா,
ரமாயணி சபலாக்ஷுல பேரு கமாதுல கோருவாரு வேறு, ராமாயணி பிரம்ம முனக்கு பேரு அமன வச்சன துலதீரு.
ராமாயணி சபலாக்ஷுல பேரு, அழகாக இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ராமான்னு பேரு. ராமான்னு பல பேர் இருந்திருக்கா, ராஜ்யம் ஆண்ட பல ராஜாக்கள் இருந்த மாதிரி இவன் ராமா அப்படிங்கிற ஒரு ராஜா, இவன் தசரதன் பிள்ளை அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணி சபலாக்ஷுல பேரு, காமாதுல கோருவார் வேறு, ராமாயணி பிரம்மம் உனக்கு பேரு அப்படின்னு. பிரம்மத்துக்கு என்ன சொல்கிறதுனா பிரம்மந்தான் சர்வசக்தி உள்ளதுன்னு வேத. பிரம்மம்னா என்ன, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவன், எல்லா இடத்துலையும் விரவி இருக்கிறவன், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு அழைச்சிக்க கூடிய கூடது பிரம்மம். அப்போ அங்கே தாரக ரூபன்னா என்னென்னா சர்வஜன், தாரணம் பண்ணக்கூடியவன், உன்னுடைய நிலை தெரிஞ்சவன், நீ எங்கே மாட்டின்னு இருக்கான்னு புரிஞ்சவன் அப்படிங்கிற அந்த சர்வஜன்கிறத சொல்லிட்டு பிரம்மம் அப்படிங்கும்போது சர்வசக்தன் அப்படிங்கிறத சொல்கிறார். இதே இந்த பாசுரத்தில் இருக்கிற விஷயம் இங்கே சொல்கிறார். அப்போனா என்னென்னா, நீ தியானம் பண்ணுறையோ எம்பெருமான என்னத்தை நினைக்கிற நீ அப்படின்னா உன்னுடைய ஜீவ தத்துவத்தை நினச்சி நான் கைவல்ய ஆனந்தத்தை அடையணும் நீ நினைக்காத, தாரக ரூபனுடைய நிஜ தத்துவத்தை நீ நெய் அப்படின்னு சொல்கிற கீர்த்தனத்தில். தாரக ரூபனுடைய நிஜ தத்துவம் என்னென்னா, அதான் அந்த வார்த்தையிலேயே இருக்க, கேள்வியிலேயே பதில் இருக்குது. தாரக ரூபம் தான் அவனுடைய தத்துவம் என்னென்னா, உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைச்சி செல்லணும் அப்படின்னு இருக்கானே, அந்த நினைச்சி செல் அழைச்சி செல்வதையே சுபாவமாக வச்சுருக்கானே, இது அவன் தத்துவம், அது அவனால் முடியும் அப்படிங்கிறது என்ன. அவன் சர்வஜன் சர்வசக்தன், நீ அக்ஞன்கிறது எங்கே சொன்ன தலைப்பில் நீ நிலுப்பிங்கிறார, உன்னால் முடியாது, நீ எல்லாரும் இந்திரி நிற்கிறவன் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உன்னால் முடியாதுங்கிறதையும் சொல்கிறார், அவன் பிரம்மங்கிறதுனால அவன் சர்வஜன்கிறதையும் சொல்கிறார், உன்னால் முடியாதுங்கிறதுனால தாரக ரூபன் ஆனால் அவன் கடத்துறதுக்கு ஒருத்தன் வேணுங்கிறதையும் சொல்கிறார், அவனால் முடியுங்கிறதுனால பிரம்மம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டான், என்ன சொல்கிறார், நீ அக்ஞன் நீ அசக்தன், இன்னும் அவன் சர்வஜன் சர்வசக்தன் இதனாலையும் சொல்லிட்டார். இந்த கீர்த்தனத்தில் அவ்வளோ சூக்ஷமாக இருக்குது, ஒரு கீர்த்தனை சொல்லலாம் ரெண்டு மணி நேரம், அவ்வளோ விஷயம் இருக்குது, அடுத்தடுத்து மூணு சரணம் இருக்கு. இப்போ அதனால் என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இதில் ராமனே சரண், நீ அடை சரணடை, அவனே வந்து காப்பாற்றுவான் ஜீவ தத்துவத்தை. சம்சாரத்தில் சாகரத்தில் எழுந்திருக்கிற ராவண கும்பகர்ணாதிகள் இருக்க அகங்காரம் அமகாரங்களை போன்ற இருக்க அவர்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜீவனான சீதையை ஆச்சாரியன் அனுப்பி அனுமார் மூலமாக தன்னுடைய திருவடி சோதிக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய உயர்ந்த தத்துவம் ராமன். ஏன்னா அதனால் நீ ராமனை நினை, ராமனை ஏன் நினைக்கணும் அப்படின்னு கேட்டானா, நீ அக்ஞன் அசக்தன், ராமன் சர்வஜன் சர்வசக்தன், அதனால் ராமனை நினை அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசம் எவ்வளவு ஆழம் பாருங்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் இந்த பாசுரத்தில். அறுபத்தி ஒன்றாவது பாசுரம், உலகும் உலகிறந்த ஓழியும் உலகும் உலகிறந்த ஊழியும் ஒன்கள் விலகு கருங்கடலும் வெறுப்பும் ஒன்கள் விலகு கருங்கடலும்
வெறுப்போ உலகினில் செந்தியும் மாருதமூவானோ திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு உலகும் உலகிறந்த ஊழியும் ஒன் கேள் விலகு கருங்கடலும் வெறுப்போம் உலகினில் செந்தியும் மாருதமும் வாழானூவ திருமால் தன் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு உலகும் உலகிறந்த ஊழியும் உன் கேள் விலகு கருங்கடலும் வெறுப்பும் உலகினில் செந்தியையும் மாருதமும் மாருதமும் வானும் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு
அடுத்து இந்த ஜீவன் கேட்கறலாம், அவன் ஏன் எனக்கு செய்யணும்? 59வது பாசுரத்தில் என்ன சொன்னோம், அவனே சரண், அவனை சரணடை அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். 60வது பாசுரத்தில் ஒரு ஜீவன் என்ன கேட்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதே ஆழ்வார். என்னென்னா, என்னுடைய நல்லதோ கெட்டதோ நான் பார்த்துக்கிறேனே, நான் தபசு பண்ணிக்கிறேன், இத்தனை அதான் சொன்னோம், நான் தபசு பண்ணிக்கிறேன், நான் யோகம் பண்ணிக்கிறேன், நான் யாகம் பண்ணிக்கிறேன், நான் தியாகம் பண்ணிக்கிறேன், என்னவோ நான் சந்நியஸ்தனாகிறேன், எதையோ பண்ணி என்னுடைய நல்லதை நான் தேடிக்கிறேன், கைவல்யங்கிறத நான் அனுபவிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லித்துனா அதுக்கு சொல்கிறார் ஆழ்வார், நீ அக்ஞன் நீ அசக்தன், அவன் சர்வஜன் சர்வசக்தன், அதனால் அவன் தான் உனக்கு நல்லது பண்ண முடியும், உனக்கு நீயே நல்லது பண்ணிக்க முடியாது, ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியாது, உன்னை பற்றி நீ தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு நீ நல்லது பண்ணிக்கிற சக்தி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த பாசுரத்தை. அவன் சர்வஜன் சர்வசக்தன், உன்னை பற்றி அவனுக்கு உன்னை காட்டில் என்ன தெரியும், உன்னை பற்றி உன்னை காட்டில் என்ன தெரியும், உனக்கு நல்லது எப்படி பண்ணுறதும் உனக்கு தெரியும், இது சொல்லி முடித்தார் போன பாசுரத்தை. அடுத்து இவன் கேட்குறான், அடுத்து கேள்வி என்னென்னா, எம்பெருமான் எனக்கு ஏன் நல்லது பண்ணுவான், ஏன் அவன் எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அடுத்து இன்னும் இந்த சந்தேகங்கள்லாம் வருமா சாதனை பண்ணும்பொழுது, எனக்கு ஏன் நல்லது எம்பெருமான் செய்யணும், என்ன தேவை, உலகும் பூமி முதலான பூஹு புவஹா சுவஹா மகா ஜனகா தபா சத்யா அப்படின்னு லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த லோகங்கள்லாமும் உலகிறந்த உலகம் அழிஞ்சு பிறகு ஒன்று இருக்கான், என்ன இருக்கான், காலம் அப்படிங்கிறது இருக்கான், உலகிறந்த ஊழியம், உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒரு 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 தத்துவம் ஒன்றுத்துக்குள்ளே ஒடுங்கி இன்னும் சூக்ஷ்மமாகி எல்லா தத்துவமும் மூல பிரகிருதியில் ஒடுங்கிடுறது, மூல பிரகிருதி எம்பெருமான்குள்ளே ஒடுங்கிடுறது. ஸ்ரீவாசுதேவா அண்ட கோட்ல குட்சி நீயும் சூகோ லேதாபரமா கேட்குறாரு. ஸ்ரீ வாசுதேவா அண்ட கோட்ல குட்சினியும் வச்சுக்கோ லேதா, இந்த குட்சினியில் இந்த வயிற்றுக்குள்ளே வச்சுருந்தியே எல்லாத்தையும், கரார விந்தேனா பதார விந்தம் முக்கார விந்தே வினிவேசியந்தம் வட்டச பத்திரச புட்டேசயானம் பால முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுருந்தியே, உலகம் முழுக்க வயிற்றுக்குள்ள வச்சுக்கிற நீ நன்னோக்க நீ புரோவ பாரமா, என்ன காப்பாற்ற முடியாத உன்னால அப்படிங்கிறார் தியாகசுவர் தியாகசுவாமி அந்த கீர்த்தனத்தில். அது சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் உனக்கு அப்படின்னா உலகிருந்த ஊழியம், அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, பிரம்மாவனுடைய ஒரு நாள், பிரம்மாவனுடைய ஒரு பகல், இப்படி கோடிக்கணக்கான வருஷம் கணக்கு போடலாம். சொன்னோம் இல்லையோ, கலியுகம் 432,000 வருஷம், அதோட 2 மடங்கு துவாபரயுகம், அதோட இன்னும் 3 மடங்கு திரேதாயுகம், அதோட 4 மடங்கு சத்தியயுகம், இப்படி யுக கணக்கு. இந்த மாதிரி 71 சதுர்யுகம் ஒரு மன்வந்திரம், இந்த மாதிரி பல மன்வந்திரங்கள் கலந்து பிரம்மாவோட ஒரு பகல். நீ உலகெல்லாம் அழிஞ்சு போடுறது, காலம் அழியில், அப்புறம் பிரம்மாவுடைய ஒரு ராத்திரி, அப்புறம் திருப்பியும் 100 பிரம்மா, புது பிரம்மா வராரோ அதே பிரம்மா இருக்காரோ அப்படின்னு போயின்னு இருக்கு இந்த உலகம். அப்படின் காலங்கிறது உலகிறந்த ஊழியம், உலகம் அழிஞ்சு போன அப்புறம் கால தத்துவம் இருக்கான் எம்பெருமான் கையில், கால சக்கரத்தானுக்கு அப்படிங்கிறார். ஞானப்பிரதம், ஞானத்தை சொல்கிறது, ஞானத்தை சூச்சிப்பிக்கிறது சங்கம், காலத்தை சூச்சிப்பிக்கிறது சக்கரம், சரணாகதி காடுறது கத. சொன்னோம் போனதிலே உத்பாத கதாபாணிகி, ஏன் அப்படி எழுந்துட்டான் அப்படிங்கிறத சொன்னோம். இப்படி ஒன்று காட்டுறதான். அப்போ அந்த உலகிறந்த ஊழியம், ஒன்கேழ் விலகு கருங்கடலும் வெறுப்பும், அழகான கருமை நிறத்தை உடையதாக இருக்கிற இந்த கருங்கடல், வெறுப்பு, வெறுப்புன்னா மலை. இந்த இடத்துல வெறுப்புன்னு சொல்கிறது உலகளாவிய வெறுப்பை சொல்கிறார் இல்லையோ, அதாவது என்னென்னா 7 குலப்பர்வத்தங்கள் இந்த பூமண்டலத்தை தாங்கின்னு இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நமக்கு, புராண ககோள பூகோளம். அந்த 7 குலப்பர்வத்தங்களும், உலகினில் செந்தியும் மாருதமும் வானும் அப்படின்னு சொன்ன அக்னி ஆகாசம் வாயு அப்படின்னு பஞ்சபூதம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரைகள் எல்லாத்தையும் சொல்லி வச்சது. அதை நான் இப்போ ஒரு தடவை சொல்ல வேண்டாம், பல தடவை சொல்லியிருக்கேன். பஞ்சபூதங்களில் அதனுடைய ரச சப்த ஸ்பர்ஷ ரச ரூப கந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்று இருக்குது இந்த பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூத தத்துவமும் எல்லாம் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு. ஏன் உனக்கு அவன் நல்லது பண்ணணும், அவன் ஏன் எனக்கு நல்லது செய்வான் அப்படின்னு நீ கேட்டையே, நீ இந்த உலகத்தில் இருக்கியே, உன் சரீரம் பௌத்திகமான பஞ்சபூதங்களான சரீரமாச்சே, இந்த சரீரம், இந்த உலகம், இந்த வெவ்வேறான அண்டகடாகங்கள், இந்த கோஷங்கள், இந்த கோளங்கள், உனக்குள்ள இருக்கிற இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் முதலான கோஷங்கள், என்னென்ன நீ நினச்சி பார்க்க முடியுமா, அந்தர்பகிஷத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்துக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணி ஒருத்தம் விரவி இருக்க ஒரு சக்தி, உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பறந்துளன், உடம்புல எப்படி உயிர் எல்லா இடத்துலையும் இருக்கோ அது மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் விரவி இருக்கு அந்த சக்தி அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, திருமால்தன் புந்தியிலாய புணர்ப்பு, இதுக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணுறா இந்த வார்த்தைக்கு. மால் அப்படிங்கிறது எம்பெருமானை குறிக்கிறது, திருமால்னா திருங்கிறவ அவன் மேலே மையலோடு இருக்கா, இவன் திருமேல மையலாக இருக்கான், ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்கறது திருமால். இந்த உலகத்தை திருமால் படைத்தான், திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு. இதில் வந்து திருங்கிற சப்தம் விசேஷணம், திருமால்ங்கிறது விசேஷமாயிடுறது மாலுங்கிற சப்தம். அப்போ என்னன்னா, அவள் உகப்புக்கு இவன் ஒன்று செஞ்சான் அப்படின்னு சொல்ல வரான். திருமால் தன் புந்தியிலாய அவனால் தோற்றுவிக்கப்பட்டது அவள் உகப்பிற்கு, யாருடைய தாயாருடைய உகப்புக்காக. என்ன இப்படி சொல்கிறாரு, இந்த சிருஷ்டியை பகவான் பண்ணுறான், பகவான் பண்ணும்பொழுது தாயார் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாருங்க. இன்றைக்கு இதில் திருமால் தன் புந்தியில் ஆகணும், தாயால் அதில் ரமிக்கிறா, அது சந்தோஷப்படுறா. இதில் இன்னொரு அர்த்தமும் உண்டு, ஏன்னா பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இருக்குது, இதெல்லாம் கழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுப்போம், அப்போ அந்த ஜீவ தத்துவம் எதை அண்டி இருக்கும், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜீவ தத்துவம், கடைசி தத்துவம் இல்லையாது, ஒன்றுனா தள்ளிகிட்டே வந்தோம்னா கடைசியில் இருக்கிறது நம்ம ஆத்மா. இந்த ஆத்மாங்கிற தத்துவம் எதை அண்டியிருக்கும், அப்போ அதை அண்டறதுக்கு விஷயம் கிடையாது, ஏன்னா எல்லாமும் பகவானுக்குள்ள ஒடுங்கியாச்சு, அந்த மூல பிரகிருத்தியோடு ஒட்டின்னு இருக்கான், அது ஒட்டின்னு இருக்கு, இதுக்கு ஒன்றும் பிரஜை இல்லை, அப்படியே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா, பகவான் என்ன நினைப்பான் அப்படின்னா, பகவான் சொன்னால் இவளுக்கு நிறையா சரீரத்தை கொடுத்தாச்சு, குருவையும் காட்டினேன், அவளுக்கு பல விஷயங்களை சொன்னேன், துரத்தி துரத்தி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நான் பார்த்தேன், அத்தனையிலையும் என்னை வாண்டான்ட்டு போயிட்டான். 3 விதமாக பெறும், பிரதிகூலர் அனுகூலர் உதாசீனன்னு ஒருத்தர். அனுகூலன்னா எம்பெருமான்கிட்ட அனுகூலமாக, எம்பெருமான அனுகூலன்னு நினச்சி எம்பெருமான்கிட்ட அனுகூலமாக இருக்கிறது. பிரதிகூலர்கள்னா கம்சனாண்டு சிசுபாலனாண்டு இருந்துடுறது, அவன் எப்படியே திட்டிகிட்டே இருக்கிறது, அவனு கூட ஓய்வு உண்டு. பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி, ஏசினார் உயிந்து போனார், அவனுக்கும் ஓய்வு உண்டு. வாஸ்தவம் ரெண்டுலேயும் இல்லாமல் ஒன்று இருக்கான். பகவானாக இருந்தால் இருக்கட்டும், இல்லாமல் போட எனக்கு என்ன அப்படின்னு ஒருத்தருக்கான். உதாசீனங்கிறான், என் வேலையை நீ காய்ச்சா சரி போ, என் வேலையை நான் பார்க்குறேன் போகிறேன், நான் சாப்பிட்றேன் படுத்து தூங்குறேன் எது போகிறேன் வாழறேன் வயசாக இருந்து சாகிறேன் திருப்பி போகிறேன், இதை பற்றி கவலைப்படாதவன், பகவத் தத்துவத்தை பற்றி கவலைப்படாதவன் உதாசீனம். அவனுக்கு என்ன இல்லைன்னா தன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லைன்னு அர்த்தம், பகவானை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, தன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லைன்னு அர்த்தம். தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா என்னென்ன, இப்படி பிறந்திருக்கோமே வயசாகிறதே சாகிறோமே ஏன் இந்த மாதிரி ஆறுது நாம் யார் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சான்னா அந்த யோசிப்பு கடைசியில் எங்கே கொண்டு விட்டுருவான், பகவான்கிட்ட கொண்டு விட்டுருமே, தன்னை பற்றியே யோசிக்காதவன் அர்த்தம். அவன் ஒரு மூடன், உதாசீனன். இந்த மாதிரி இப்படி இருக்கிற ஜீவக்கோட்டிகள் வந்து அப்படி ஒரு இம்பேலன்ஸில் இருக்கு, அவளுக்கு ஆனந்தத்தில் இல்லை, ஒரு அச்சித்து பிராயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு அச்சித்து இந்த மரக்கட்டையாட்டம் இருக்குது ஜீவ தத்துவம். இப்போ நம்ம எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கோம் கேட்டுகிட்டு இருக்கோம், அதுபோல் இல்லையா பிரளய காலத்தில் நம்மளை பற்றின கதை தான் இது, நம்ம சரித்திரம் தான். ஜீவன் கோட்டிகள்லாம் ஒன்று ஒரு அச்சித்து பிராயம் போல் மூல பிரகிருதியில் ஒட்டிண்டுது. பகவான் பார்த்தா இவாளுக்கு எவ்வளவோ நம்ம சான்ஸ் கொடுத்தாச்சு, எவ்வளோ வாய்ப்பு அளித்தாகி விட்டது, இவன் இன்னும் திருந்தலை, இவன் நம்ம வேணும்னு நினைக்கலை, நமக்கு இவனுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு இவன் நினைக்கலை. பகவானுக்கு நமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டான், பிரானன்றி மற்ற அறியாதுன்னு சொன்னார் பாருங்க அதில். அப்போ இந்த பிரான்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா நம்மளை உடையவன் அர்த்தம், நாம் ஏதோ தனி கிடையாது, நாம் ஏதோ இந்த பிறவியில் பிறந்த ஒருத்தனுக்கு புள்ள, ஒருத்தனுக்கு அம்மா, இல்லைனா ஒருத்தனுக்கு ஆத்துக்கார், இல்லைனா ஒருத்தனுக்கு பையன், அப்படி கிடையாதான். நாம் யார் அப்படின்னா எம்பெருமானுக்கு சேஷபூத்தன், எம்பெருமானுடைய சொத்து நம்ம, இது நம்மளுடைய இந்த பிரஜையை என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு இவன் நினச்சானோ என்றைக்காவது, அந்தந்த பிறவியில் அதை தான் பெருசாக நினச்சான், இந்த பிறவி கொடுத்தது யார் அப்படின்னு இவன் என்றைக்குமே நினச்சி பார்க்கல, போகிறான் போ அப்படின்னு இருக்கான் பகவான், அப்படியே இருக்கட்டும்னு சிருஷ்டி பண்ணாமல் இருந்தாலும். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆனால் அவனுக்கே தோன்றது, குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்க குழந்தை பசியோன்னு நினைக்கிறா அம்மா, என்ன கற்று கத்துறது கடக்கட்டும் போ அப்படின்னு விட்டு போகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோன்றதுன்னா, பசியாக இருக்கே பசியோடு தூங்குறதே அப்படின்னு என்ன பண்ணுறா, பசியோடையே எடுத்து பால் இடையில பாலை வச்சு போடுறா குழந்தைக்கு, தூங்குற குழந்தைக்கு போடுறா. இது என்னென்னா வாத்சல்யம். அப்படின்னா எம்பெருமான்ட்டு இந்த ரெண்டு குணமும் இருக்கான். அப்போ எம்பெருமான் என்ன பிரேரணை பண்ணுறது, எம்பெருமான் வந்து கொஞ்சம் உதாசீனாக இருந்தாலும் இவர்களுக்கு வேறு கதி கிடையாது, இப்படியே நாம் ஏன் விடுறது, அவளுக்கு நாம தான் கதின்னு தெரியலை, நாம தான் தகப்பன்னு அவளுக்கு புரியலை, நமக்கு தெரியுமோ இல்லையோ, நாம் அப்படி இருப்போமே அப்படின்னு நினைக்கிறான் பகவான். அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான்னா திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்னென்னா எம்பெருமானுடைய கருணையே எம்பெருமானை பிரேரணை பண்ணுறான், எம்பெருமானுடைய கிருபைங்கிற குணமே எம்பெருமானை பிரேரணை பண்ணவே சிருஷ்டி பண்ணுறான். இந்த சிருஷ்டியில் யார் சிருஷ்டி யார் பண்ணுறோன்னா பகவானே பண்ணுறான். ஆனால் இந்த சிருஷ்டியில் யாருக்கு சந்தோஷம்னா எம்பெருமானுடைய கருணைக்கு, எம்பெருமானுடைய கருணைங்கிறது தான் தாயார், அதான் சொல்கிறோம் நம்ம திரும்பி திரும்பி அதான் சொல்கிறோம். எம்பெருமானுக்கு கருணைன்னு ஒரு குணம், எம்பெருமானுக்கு பொறுமைன்னு ஒரு குணம், எம்பெருமானுக்கு எம்பெருமான இடத்துல அன்புன்னு ஒரு குணம். இது மூணு பேரும் மூணு தேவிகளாக இருக்கா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு மூணு தேவிகளாக இருக்கா. அப்போ அந்த ஸ்ரீதே அந்த தேவிகள் சந்தோஷப்படுறான் இந்த இதனால். அதனால் என்ன சொல்கிறேன், அப்போ என்னென்னா அப்போ அவள் அப்போ எல்லோரும் கேட்பா, மோட்சம் அடைஞ்சு தான் பகவானுக்கு சாமியமான பகவானுக்கு ஈடான ஆனந்தம் உண்டுன்னு நீர் சொல்கிறீரே, அந்த ஆனந்தம் உண்டோ, அதே மாதிரி இவாளுக்கும் ஜெகத் வியாபாரம் உண்டா, சிருஷ்டி முதலான காரியங்கள் உண்டா அப்படின்னு கேட்கவே அதான் சொல்கிறான். எதா முக்தஸ்ய பகவதோ பரமசாமியே ஸ்ருதி ஸ்மிருதி ஆதி சித்தேபி, அதெல்லாம் இருந்தால் கூட, அதாவது பரமசாமியங்கிறது சித்தமாக ஆனால் கூட ஜெகத் வியாபார வர்ஜமிதி, ஜெகத் வியாபாரங்கிறது வர்ஜம் இவாளுக்கு, இவா சிருஷ்டி பண்ணலை பாக்கி ஜீவகோட்டிகள்லாம். அதுபோல் தாயான சிருஷ்டியில் ஈடுபடாமல் என்ன பண்ணுறா, எம்பெருமான் அதுக்கு பிரேரணா மாத்திரமாக இருக்கா, தாயாரோட சிருஷ்டியில் தாயாருக்கு அன்வயம் உண்டு, தாயாருக்கு பங்கு உண்டு சிருஷ்டியில், என்ன பங்குன்னா பிரேரணை பண்ணுறாளாம் பகவான், அதான் கிருபையை அவனை உந்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தாயார் அவளை என்ன பண்ணுறா, பிரே சிருஷ்டி பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுறா, அவனை ஊக்குவிக்க, நீ இப்போ சிருஷ்டி பண்ணு அதில் நான் அப்படின்னு அதில் சந்தோஷப்படுறான். அதில் சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய என்ன, நமக்கு ஸ்ரீரங்க நாயக்கை எத்ரு எத்ரு விப்ரம பேததா ஈசாசி தவ்ய வைஷம்யன் இன்னொன்று தமிதம் ஜகத்து அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்ரீரங்க நாயக்கினுடைய புருவ நெறிப்பினுடைய ஏற்றத்தாழ்வுனால உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தாரதமியங்கள், அவனுடைய ஸ்ரீல அதாவது அவனுடைய செல்வத்தில் கைங்கரிய செல்வம்னு வச்சு அதான் எடுத்துக்கணும் ஏற்படுறதோ அந்த தாயார சரணடையறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா இவதான் சக அப்படின்னா என்னென்னா இவளுக்கு இதில் ஆனந்தம், தாயாருக்கு ஆனந்தம், எம்பெருமான் ஜெகத் வியாபாரம் பண்ணுறான் ஆனந்தங்கிறது பல பல ஸ்லோகங்கள் உண்டு. உல்லாச பல்லவித பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித நேமகட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க அருமியதில மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீயமா ஸ்ரீயமாக. இந்த ரங்கராஜ மகிஷியான ரங்கநாதன் சிருஷ்டி பண்ணும்போது துரிய துரிய பிரம்ம துரிய நிலையில் இருக்கான் பகவான் அங்கன்னு சொல்கிறான். ரங்கநாதன் எப்படி இருக்கான், பெரிய பெருமாள் எப்படி படுத்துன்னு இருக்கார் அப்படின்னா, துரிய நிலையில் இருக்கார். ஓர் உண்ணிய யோகத்துறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாவி வலயத்து பேரொழிசையர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னன் திசைமுகனை தான் படைக்க மற்றவன் முன்னம் படைத்தன நான்மறைகள் மண்ணும் அவன் அந்த மறைகள் என்ன சொல்கிறது, மண்ணும் அறம்பொருள் என்பம் வீடென்னை உலகில் நன்னறி மேம்பட்டன நான்கண்ணே அப்படின்னு சிருஷ்டிகிரமத்தில் திருமங்கையாழ்வர் சொல்லிட்டு போகிறான். அப்படின்னா ஓர் உண்ணிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை யோக நித்திரையில் இருக்கான். யோக நித்திரன் என்னென்னா நாலு அவஸ்தை நமக்கே பார்க்கலாம், ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி, அதை தாண்டினது துரிய அவஸ்தை, துரிய நிலை, முழிச்சுட்டு இருக்கிற அவஸ்தை ஒன்று, பேசின்னு இருக்கோம் கேட்டுன்னு இருக்கோம், படுத்துக்கிறோம் போய் படுத்துக்க தூங்கணும்னு படுத்துக்கிறோம், தூங்கணும்னா அது சுஷுப்தி. சுஷுப்திக்கு எப்படி போனோம்னா நடுவில் ஒரு மார்க்கம் உண்டா, ஒரு பிரிட்ஜி உண்டு, அது சொப்பனம். ஒரு சொப்பனத்துக்கு சொப்பனாவஸ்தைக்குள்ளே போயிட்டு தான் சுஷுப்திக்கு போகும். திருப்பி முழிச்சிக்கும் போது நம்ம திருப்பி முழிச்சிக்கும் போது என்னென்னா சொப்பனைக்கு சொப்பனாவஸ்தைக்குள்ளே வந்து திருப்பி ஜாகிர அவஸ்தைக்கு வரும். இதுதான் ஜீவன் நம்ம தூங்குறதுனுடைய முறை சொல்கிறா அதில், ஜாகிரத சொப்பன சுஷுப்தி, சுஷுப்தி தாண்டின நிலை, எல்லாம் தெரிஞ்ச நிலை, எல்லாம் புரிகிற நிலை, அதான் துரியாவஸ்தை நாலாவது நிலை. அதில் இருக்கான் பகவான், அப்படி இருக்கான் பகவான். அந்த மாதிரி யோக நித்திரை பண்ணுறான் ஒரு உன்னிய யோகத்துறக்கம் தலை கொண்ட பின்னே. அப்படி இருக்கக்கூடிய பகவான் சிருஷ்டி பண்ணணும் ஆரம்பித்த உடனே நேம கட்டாட்ச லீலாம் அப்படிங்கிற பாதி கண்ணை திறந்து சந்தோஷமாக பார்க்குறாள், கால்வாசி கண்ணை திறந்துட்டுருக்க, பாதி பாதி கண்ணை திறந்துட்டு அந்த திசையில் இது எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுறான், ஜகத்தில் இருக்கிற ஜீவகோடிகளுக்கெல்லாம் நன்மை நடக்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக அதை பார்க்குறாள். மேகம் மழை பொழியும்போது மயில் எப்படி தோகை விரித்து ஆடும், அதுபோல் எம்பெருமான் சிருஷ்டியை பண்ணும்போது இவள் சந்தோஷப்படுறா, எம்பெருமான சிருஷ்டியிலே ஆனந்திக்கிறா, அதை பிரேரணை பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிற. ஏன்னா தாய்க்கு பிரியமான பிரஜைகளை நோக்கும் இத்தனை அப்படிங்கிறார் பெரியவாச்சான்பள்ளி. அழகாக சொல்கிறார் இப்படி, ஏன் நம்மளுக்கு ஏன் அந்த சங்கதி என்ன, இதுக்கு முன்னாடி பாசுறதுக்கு இதுக்குன்னா, தாயும் தகப்பனும் சந்தோஷமாக சிருஷ்டி பண்ணுறா இந்த உலகத்தை, எதுக்கு காரணம் என்ன அப்படி சிருஷ்டி பண்ணுறா, என்னென்னா இந்த உலகத்தினுடைய க்ஷேமத்தை முன்னிட்டு, ஜீவகோடிகளுடைய க்ஷேமத்தை முன்னிட்டு தான் இந்த சிருஷ்டி பண்ணுறதுல ஒரு காரணம் சொல்லணுமே ஆனால், அதாவது என்னென்னா லீலா கைவத்துன்னு சொன்ன போதுலையும் இதில் ஒரு பிரயோஜனம் எம்பெருமான் வச்சுருக்கானோ, என்னென்னா ஜீவகோடிகளை நாம் கரையேற்றுறதுனோ அப்படிங்கிறதுனால, கரையேற்றுறதுக்கே தான் இந்த சிருஷ்டியை பண்ணியிருக்கும் பொழுது அவன் ஏன் எனக்கு நல்லது பண்ணணும்னு நீ கேட்க முடியாது, உன்னை எனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் உன்னை படைக்கவே படைச்சிருக்கான் அப்படின்னு இதில் ஒரு பதில் சொல்லிட்டார் ஆழ்வார். இப்போ நல்லது பண்ணுறதுக்கு என்ன வேணும் அவனுக்கு அப்படிங்கிறத அடுத்து கேட்குறார். அடுத்து கேள்வி, மருதினோடு போய் பூங்குருந்தம் சாய் தேவம், புனர் மருதினோடு போய் பூங்குருந்தம் சாய்த்து மணமருவமால் விடையள் செற்று மணமருவ மல்விடைய சற்று மணமருவ மல்விடைய சற்று கணம் வெறுவ கணம் வெறுவ ஏழுலகம் தாயினவும் எண்டிசையும் போயினவும் எண்டிசையும் போயினவும் சூழறவ பொங்கணையான் தோவோன் சூழறவ சூ
நான் தோழ் சூழறவ பொங்கணையான் தோழ் புனர் மருதினூடு போய் பொங்குருந்தம் சாய்த்து மணமருவமால் விடையள் செற்று கணம் வெறுவயழுலகம் தாயினவும் எண்டி சயும் போயினவும் சூழறவ பொங்கணையான் தோவான் அரினர புனர் மருதினூடு போய் பூங்குருந்தம் சாய்த்து. இதுல என்ன சொல்றார்? சரி, சர்வசக்தன் சர்வஜன் எனக்கு, சரி எனக்கு ஏன் நல்லது பண்ணணும், அவன் தான் படைச்சான், நல்லது பண்றதுக்கு தான் படைச்சான், அதனால நல்லதும் பண்ணுவான், நல்லதும் பண்ணுவான்னு சொல்லிட்டு படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டானா அப்படின்னு நீ பார்க்கலாமே, அப்படி பண்ணலையே அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி செய்யலையே, அவன் என்ன பண்றான்னா நமக்காக இங்க இறங்கி வந்து வேலை செய்கிறான் அப்படிங்கிற. எப்படி? புனர் மருதினூடு போய் மருத மரம் ரெண்ட இருத்தானே நலகூபர மணிகிரீவனா வந்தான். பாகவதத்தில் கேட்டோம் அந்த கதையை. ரெண்டு பேர் வந்தா கிருஷ்ணனுடைய அந்த ஆயர் திருமாளிகைக்கு பின்னாடி கொல்லையில் இருக்கக்கூடிய ரெண்டு மரங்கள் நாரதருடைய சாபத்துக்காக, சாபத்தினால் நலகூபரன் மணிகிரீவன் ரெண்டு மருத மரமாயிட்டா. அந்த மருத மரத்துக்கு நடுவில் உரலில் கட்டிட்ட அம்மா அந்த உரலை இழுத்துட்டு கிருஷ்ணன் போகிறான். பட்ட உடனே என்ன ஆச்சு? மட மடமென செவி புகுந்து வர மருத மரம் இரண்டும் காணவே காணு நீதான் மெச்சி கொள்ள வேணு எங்கள் நீல நிறமே நீ மாதவன் செய்வது நிமிஷம் போவது யுகமாயாகுது நீதான் மெச்சி கொள்ள வேணு. மடமடன் சத்தம் கேட்டுதான் கட்டி போட்டிருக்காய்வ கண்ணின்னு சிறுத்தாமினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன்னு இழுத்துட்டு போயிருக்கான் அந்த குழந்தை. திடீர்னு சத்தம் போய் கேட்டால் ரெண்டு மருத மரமும் விழுந்து கிடக்கு. எப்படி விழுந்தது அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்துட்டு தான் ரெண்டு பேர் வந்தா அந்த மரத்துலேருந்து கிருஷ்ணனோட ஏதோ பேசினா கிளம்பி போயிட்டா அப்படின்னு அந்த பசங்கள்லாம் சொல்றது. நலகூபரமணி கிரீவனுக்கு அனுகிரகம் பண்ணா. ரெண்டு அசுராவேசம் வேற இருந்துதான். பெரியாழ்வார் சொல்றார் பொய்மாய மருதான அசுரரை பொன்றுவித்து அப்படிங்கிறார். அதே மரத்தில் அசுர ஆவேசமும் இருந்தது, அசுரனையும் அழிச்சார் அப்படிங்கிறார். பூங்குருந்தம் சாய்த்து பலவிதமான ராட்சசர்கள் பலவிதமாக இருக்கா. இந்த குருந்த மரத்தில் ஒரே பூவாக இருக்கு, பூங்குருந்தம் சொல்லிட்டா. குருந்தம் சொல்லதா பூங்குருந்தம் அப்படின்னா கொம்பு கிளைகள் எதுவுமே தெரியலையா, அதை ஆழ்வார் உணர்த்துறார் பூங்குருந்தம்னு சொல்லி. அந்த கொம்பு கிளைகளே தெரியலையா, அவ்வளவு புஷ்பம் இருக்கான். கிருஷ்ணன் ரசிகனாச்சே என்னமா பூத்திருக்கு அப்படின்னு அந்த பூவை அப்படியே பார்ப்பான் அந்த மரத்துங்களை வந்து. அப்போ அப்படியே மேலே இந்த மரமாக இருக்கான் ராட்சச, அப்படியே மேலே இருந்து அப்படியே அமைக்க விடலாம் கீழே விழுந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அந்த ராட்சசன். அதனால் பூங்குருந்தம் சாய்த்து அந்த அசுரனை அழிச்சார். மனம் மறுவ யார் யாரோடலாம் பழகிற இரவோ, அசுரன் பக்தன் துஷ்டன் சிஷ்டன் எல்லாரோடையும் பழகுவார். மனமருவ மால்விட ஏழ் செற்று அஷ்டமகிஷி திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, எட்டு பேர் நாயகிகள். அதில் கிருஷ்ணனுக்கு சத்யபாமா வேற, சத்யானூத்தி, இந்த சத்யாவை தான் நப்பிணை பராட்டி அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுவார்கள். இந்த சத்யாங்கிறவ யாரு அப்படின்னா, அவர் தகப்பனார் என்ன வச்சுருக்காருன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று வச்சுருக்கார். ஏழு காலமாடு உண்டு, அதுவும் அசுராவேசம் உள்ளது, எம்பெருமான் கைப்பட்டு உஜ்ஜீவிக்க வேண்டிய விஷயம். அந்த காளமாடுகளை அடக்க வேண்டி யார் அடக்கிறானோ அவனுக்கு சத்யா அப்படின்னு. அந்த காலத்தில் வீரர்கள் அந்த மாதிரி அடக்கி பெண்ணை அழிச்சுட்டு போகலாம், இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது பொண்ணு கிடச்சா பரவாயில்லப்பா, இதெல்லாம் எங்களுக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டானா க்ஷத்ரிய ராஜாக்கள்லாம், ஆசையாக போய் பார்ப்பாளாம் அப்படி வச்சுக்கலாம். இல்லை அந்த சத்யாங்கிறவருடைய குணம் ரூபம் சீலம் இதெல்லாம் அவ்வளோ உயர்ந்ததான். அந்த நப்பினை பிராட்டினுடைய ரூப குணப குண விபவ ஐஸ்வர்ய சீலா தினமதி காதிசிய அசங்கிய கல்யாண குணகனா அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடுறாளே, அவர் ரூபமாக இருக்கட்டும் சீலமாக இருக்கட்டும் குணமாக இருக்கட்டும் அசங்கிய கல்யாண குணகனா, எவ்வளோ கல்யாண குணங்கள்லாம் மனுஷ எல்லைக்கு மனுஷ சிந்தனைக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த எண்ணங்கள். ஆ ஏன்னா ஒரு ஒரு ஜீவன்கிட்டையும் கிருபை. இவனை பார்த்தா என்னுடைய சம்பிரதாயத்தினாட்டம் தெரியலையே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு நினைக்க மாட்டாளாம் தாயார். ஏன் எங்கள் பெரியவாள்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கல, வேறு மாதிரி ஃபேண்ட் சக்கா போட்டிருக்கானே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாள தாயார். அந்த பேதம் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவத்தத்துவம் ஒன்று தானே, அதை தான் நான் பார்க்குறேன். அசங்கியாய கல்யாணம் சேவிக்க தெரியலையே அப்படின்னா, இவனுக்கு சேவிக்க தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறாளாம். விழுந்து கீழே விழுந்து சேவிக்கிறது சாதாரணமாக இருக்கும் இல்லையோ, ரொம்ப நாளாக இந்த ஊர்லேயே வளராமல் வெளியூரில் வளர்ந்துட்டு இங்கே வர பசங்களை நாங்கள் பார்க்கலாம், பெரியவாளையும் பார்க்கலாம், விழுந்து சேவிக்கிறது எப்படி சாஷ்டாங்க பிரணாமம் எப்படின்னு தெரியாது, ரொம்ப சிரமப்படுவா, இது இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறது நமக்கே அப்போ தான் தெரியும். நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவா, அதாவது ஹெய்லிங் பீப்புள் இல்லை, ஹெய்லிங் ஃப்ரம் இல் ஹெல்த் இல்லை, தேர் நாட் ஹெய்லிங் பீப்புள், நல்ல சௌக்கியமாக இருக்கா, விழுந்து சேவிச்சு எழுந்துக்க முடியாது. நான் பல பேரை பார்த்துருக்கேன் மொத்தம் ரெண்டு பேரில், ஓஹோ இந்த விழுந்து சேவிக்கிறது இவ்வளோ கஷ்டமோ, அப்படி விழுந்து சேவிக்க தெரியாதவளை பார்த்து கருணை இருக்கும் அவளுக்கு ஹிருதயத்தில். நாம் என்ன சொல்லுவோம், இது என்ன இது இப்படி ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேலி பண்ணிகிட்டே போவோம் சிரிச்சுட்டே போவோம். ஆனால் தாயாருக்கு குணம் எப்படி இருக்குது பாருங்கோ, வருத்தப்படுறாளாம், என்ன தெரியலையே இந்த குழந்தைக்கு இவனை எப்படி கரையாத்துறது. சரிண்ணா சரி, விழுந்து உனக்கு சேவிக்க வரலப்பா, நீ அஞ்சலி மாத்திரம் கையை ஒண்டியும் கூப்பிடு அப்படின்னு கையை கூப்பிட்டா, இவன் கையை கூப்பிட்டானே இவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு கவலை வந்துடுறதான். அப்படியே பட்டர் சொல்கிற பராசர பட்டர் சொல்கிறது, இவளை பார்க்கும்பொழுது அவளை பார்த்தா என்ன மாதிரி இருக்கான்னா, இவ்வளோ ஜீவக்கோட்டிகளில் விழுந்து நம்மளை சேவித்து கையை கூப்பிட்டு போகிறாளே, இவர்களுக்கெல்லாம் போதுமான அனுகிரகம் நாம் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறாளாம். இது அவள் சுவாவமாக இருக்குது, அதான் திருமால் தன் புத்தியாய கொண்டிருக்குன்னு சொன்னோம். இது நப்பிந்தை பிராட்டியுடைய ஏற்றம், தாயாரோட ஏற்றம். அப்போ என்ன பண்ணலாம், அதனால் இவளை அடையிறதுக்கு பல ராஜாக்கள் முயன்று எல்லாரும் அந்த மாடு குத்தி அண்ணன் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருச்சு பல பேரை. அப்போ கிருஷ்ணன் வரான், சத்யான்னு பேர் இவளுக்கு, சத்யா பத்ரான்லாம் வரக்கா இல்லையா, சத்யபாமா வேற, இந்த சத்யா வேற, இந்த சத்யாவை வந்து இந்த ஒரே ஒரு கயரை நான் ஒரு கயரை எடுத்து இத்தனை மாக்கு மாட்டினுடைய மூக்களையும் விட்டு ஒத்த ஒன்றா சேர்த்து மூக்கை நாங்கள் கட்டிவிட்டாங்க, கிருஷ்ணன் அழிச்சுட்டான் இந்த மாடெல்லாம். இவளை அழிச்சுட்டு வரான், உடனே ராஜாக்கள்லாம் எதிர்க்க சண்டை போடுறா, அந்த ராஜாக்கள்லையாவும் ஜெயித்தான், சத்யாவை திருமணம் புணர்ந்தான். மணமருவை இப்படி திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனியாக சொல்லணும், சத்யா அஷ்டமகிஷி கல்யாணங்கிறது தனியாக சொல்லணும், எப்படி பண்ணான் கிருஷ்ணலீலை எப்படி இருந்தது, அவள் எப்படி ஆசைப்பட்டான் கிருஷ்ணனை, கிருஷ்ணன் அவளுடைய குணத்தை எப்படி உகந்தான் அப்படிங்கிறது தனியாக சொல்லணும். இந்த பாசுரத்தில் வர விற்த்தாந்தங்களில் போய் இது ஒரு விற்த்தாந்தமாக இருக்கிறதுனால வேகமாக சொல்கிறேன் அடியன். அப்போ என்னென்னா மணமருவை என்ன பண்ணா, மால்விடை ஏழு சற்று அப்படின்னா, நப்பின்ன பிராட்டிக்காக அவ்வளோ பாடுபட்டானே, நப்பின்ன பிராட்டிக்கு எவ்வளோ பாடுபட்டானோ அதை காட்டிலும் நம்மளுக்காக பாடுபடுவானான், இதுதான் பகவத் தத்துவமா. ஆமாம் அதுக்காக அதை காட்டிலும் ஜாஸ்தி பாடுபடுவானோ, அது ஒன்றும் பாடே கிடையாது அவனுக்கு. அதானே சொல்லிட்டு வர, சர்வஜன் சர்வசக்தன், சர்வஜனாகவும் இருக்கட்டும் சர்வசக்தனாகவும் இருக்கட்டும், மனசியான்னு கேட்டாது முன்னாடி பாசுரத்தில், நம்மளுக்கு பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசு உண்டான், ஏன் மனசு கிடையாது, அதனால தான் சிருஷ்டியே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சில விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லிட்டு வர, நலக்கூப்புற மணிக்கிறவனுக்கு அனுகிரகம் பண்ணார், அந்த அசுராவேசம் இருந்ததே அந்த அந்த மரத்துக்கு அனுகிரகம் பண்ணார், அப்புறம் யாருக்கு அனுகிரகம் பண்ணான்னா நப்பின்ன பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணார், கணம் வெறுவ இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது இருக்கட்டும், உலகம் மொத்தத்துக்கு என்னையும் அனுகிரகம் பண்ணா, கணம் வெறுவ ஏழுலகம் தாயினவும் என்ன பண்ணானா, கணம் வெறுவனா என்ன, பல கணங்கள் இருக்குது இந்த உலகத்தில், மனுஷிய கணம் நாமெல்லாம், தேவகணம் மேலே இருக்கா, பித்ருகணங்கள் இருக்கா, ஏகப்பட்ட கணம், இந்த தமிழில் சொல்கிற கணம் இல்லாது, இந்த நிமிஷம் அளவை குறிக்கிறது நொடியை குறிக்கிற அளவு கிடையாது, இது இந்த கணம்ங்கிறது கணங்கள் வெறுவேன்னா, அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு பயப்படுறாளாம், ஏன்னா இந்த ஒரு திருவடி மேலே போச்சுன்னா எப்படி இருக்கும், உலக அளவு பெருசாக ஒரு திருவடியா, அது சர்ரு மேலே கிளம்பித்தனா பார்க்குறவளுக்கெல்லாம் பயமாக இருக்காதோ? அது மாதிரி எல்லாம் பயம், என்னது இது, என்ன ஆக போகிறதுன்னு பயப்படாத சில பேர்கள் இருந்தா. ஆஹா, எம்பெருமானுடைய திருவடி முகம் உலகம் முழுக்க அளக்கிறது. இந்த எம்பெருமானுடைய திருவடி, இந்த திருவடியை தூக்குறதுக்கு முன்னாடி இந்த திருவடியை சேர்த்து உலகத்தை மொத்தமாக பிரதட்சணம் பண்ணிடணும் அப்படின்னு 21 தடவை சுற்றி வந்தாரான் ஜாம்பவான். சர் 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 உலகத்தை அவர் சொல்கிறார், உலகத்தையே 21 தடவை சுற்றி வந்தேன் அந்த காலத்தில், இப்போ ஆனால் என்னால் 100 யோஜனை தாண்ட முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணுமா? அதனால் அப்படி இருக்கா, எவ்வளோ 18 நாள் யுத்தம் பண்ணிருக்கார் ரா கிருஷ்ணனோட, ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அந்த சமயத்தில் செமந்தக மணிக்காக, அதனால் முடியும். அப்படி பண்ணுறாய், எல்லா ஜீவகோடிகளும் உயரணும் அப்படிங்கிறதுக்கும் இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கும், ஏன்னா உலகத்தை அளந்தான் ஏழுலகம் தாயினவும். அத்தோடு என்ன கொடுத்தான், கங்கையை கொடுத்தான். அங்கே மேலே போகும்போது அவன் பிரம்மா அபிஷேகம் பண்ணுறார், திருமஞ்சனம் ஆட்டுறார், அந்த எம்பெருமானுடைய வாமபாத அங்குஷ்ட நகநீர் பின்னோர்துவாண்டகட்டாக யோ அந்த பிரவிஷ்ட வாக்ய ஜலதாரா அப்படிங்கிறது, அந்த ஜலம் அப்படி வரதான். அந்த திருவடி, திருவடியினுடைய கட்டவரல் நகம், நகத்தினுடைய அந்த நுனி, விஸ்வரூபனான திருவடி இல்லையா, அதனுடைய நகநுனி இன்னும் பெருகின்னு இருக்கு. ஆதாவாதி பிதாமகசிய நியமம் வியாபார ஜலே பாத்திரே ஜலம் அப்படிங்கிற கங்காஷ்டகம் அப்படின்னு சொல்கிறது, அவருடைய உலகத்தை படைக்கிறதுக்கு நியமம் வியாபார பாத்திரம். அது என்ன, உலகத்தை படைக்கிற அந்த வியாபாரம் இருக்கோ இல்லையோ, அந்த அந்த விருத்தி இருக்கோ இல்லையோ, அது இருக்கிற பாத்திர பாத்திரே ஜலம். பஷாத் பன்னகசாயினா பகவதகா பாதோதகம். அப்புறம் எங்கே வருதுன்னா, அது எம்பெருமான் திருவடிக்கு வருது. அதுக்கப்புறம் எங்கே வருதுன்னா, பூய சம்பு ஜடா விபூஷண மணிஹி, ஒரு மணியை போல இருக்கான் சிவபெருமானுடைய தலையில். அது இப்படி திருமூர்த்தி சம்பந்தப்பட்ட அந்த அந்த கங்கை, அதுலனா ஒத்தன் பாதத்தை கழுவிறான், ஒத்தன் பாதத்தை நீட்டுறான், ஒத்தன் அந்த ஜலத்தை தலையில் தாங்குறான் பாருங்கோ அப்படின்னு சொல்லி காட்டுறார். ஆழ்வார்கள் சொல்கிறார்,
பிரம்ம கடிகின பாதமோ பிரம்மமுத்தனேனி பாதமோ பிரம்ம கடிகின பாதமோ பிரம்மமுத்தனேனி பாதமோ பிரம்ம
பிரம்ம கடிகின கழுவியன்னு சொல்கிறோமே தமிழில், அதனுடைய மாற்றம் தான் தெலுங்கில் கடிகின அப்படின்னு வருது. பிரம்ம கடிகின பாதமும் பிரம்மமும் தானேனி பாதம், அந்த பாதம் தாண்டா பிரம்மம், வேதத்தில் சொல்கிற பிரம்மம் அது தாண்டா.
சலகி வசுத கொலிச்சின பாதமும் பலிதலமோ பீன பாதமும் சலகி வசுத கொலிச்சின பா சலகி வசுத கொலிச்சின, வசுதனா அந்த பூமி கொலிச்சின அளந்த பாதமோ, அதான சொல்கிறார் ஆழ்வார். பலிதலமோ பீன பாதமோ தல ககனமோ தல ககனமோ தலின பாதமோ தல ககன
ககனமு தன்னின பாதம், தன்னினா உதைக்கிறது, ககனம்னா ஆகாசம் இல்லையா, ககனமு தன்னின பாதமு
தலரி புகாச்சின பாதமோ பிரம்ம கடிகின பாதமோ.
இங்கே சொல்ல பாருங்க,
ஏழுலகும் தாயினவும் தல ககனமோ தல் நீன,
அப்படியே மேலே ஆகாசத்தை கிழிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு என்ன கணம் வெறுவ.
தல ககனமோ தல் நீன பாதமோ தலரி புகாஜின,
இந்த பலி குடியை கெடுத்தானா பகவான் இத்தனையை பண்ணி? அதான் இல்லையே, அவனை பாதாளத்தில் வச்சா நீ ஆட்சி பண்ணுன்னா தான் துவார பாலகனாக நின்றுட்டு இருக்கான், இன்னி வரைக்கும் நிற்கிறான், அடுத்த இந்திரனா பலிங்க சக்கரவர்த்தி, அடுத்த இந்திரன். தலரிப்பு காச்சின பாதமும், அப்போ ஏழுலகம் தாயினம் அப்படி அனுகிரகம் பண்ணுறானே, இந்த ஏழுலகம் இந்த உலகத்தை இவன் அளந்தானே, அப்போ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான அனுகிரகம் பண்ணா. அப்போ பலின்னு ஒரு வித்தியாசம் கிடையாது, இந்திரன் அவனுக்கு ஒரு அனுகூலம் கிடையாது, இந்திரனுக்கும் அனுகூலம் பண்ணுறான், பலிக்கு அதை காட்டில் பரமானுகிரகம் பண்ணுறான். எல்லாருக்கும் பரம அனுகிரகம் பண்ணுறாளே, இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு நினைக்கிறேங்கிற ஆழ்வார் கேட்குறாரு. ஏன் அவனுக்கு மருதத்துக்கு அனுகிரகம் பண்ணா, குருந்தத்துக்கு அனுகிரகம் பண்ணா, நப்பின்ன பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணா, நப்பின்ன பிராட்டி சரி, பலிக்கு அனுகிரகம், இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுறான், பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணுறான். என்டிசியும் போயினமும் நாலா பக்கம் அப்படி பரவுறது. அந்த விஸ்வரூபனான பகவானுடைய திருமேனி சூழரவ பொங்கனையான் தோல் அப்படின்னு சொல்லுவானே. அரவம் இருக்கு, அரவம்னா என்னென்ன ஆதிசேஷன் சொல்கிறார். சூழரவம், சூழரவமா என்ன சூழரவம்னா, அப்படி சுற்றின்னு இருக்குது, இவன் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வர்றது, அதனால சூழரவமா, இவனை சூழ்ந்தே இருக்கே இப்போ பார்த்தாலும், அதனால இல்லையா, அதுக்கு உயர்ந்ததான படுக்கை அது, அந்த படுக்கைக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை போய் படுத்துருந்தா நாத்தும் தாங்களை எழுந்துக்கணும், தலைகாணி நாடுறது அப்படின்னா படுக்கை, அப்படி இல்லையா அந்த படுக்கை, பகவானுடைய படுக்கை அப்படின்னா உயர்ந்த சுகந்தமாக நறுமணம் கவர்ந்ததாக இருக்கும் அந்த படுக்கை. எவ்வளவு மெத்துன்னு அவன் இருக்கணும்னு நினைக்கிறானோ அவ்வளவு மெத்துன்னு இருக்கான். அன்னைக்கு ரொம்ப மெத்துன்னு இருந்தால் திடீர்னு கட்டில் இடிக்கும் டங்குன்னு, அந்த மாதிரி கிடையாதான். இன்னைக்கு பகவானுக்கு எப்படி உகப்போ அவ்வளோ மெத்து, கொஞ்சம் கனமாக ஆயிக்கணும்னா கனமாக ஆயிப்பானாம். என்ன சர்வசேஷின்னு சொல்லியாச்சன் பகவான், இவன் சேஷன், அதனால என்ன பண்ணானா, இவன் எப்படி எவ்வளவு கனமாக எம்பெருமானுக்கு இருக்கணுமோ அவ்வளவு கனமாக பகவான் இப்படி ஒரு கடிச்சு இப்படி படுத்துக்கிறான்னா என்னன்னா எந்திரதுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் தன்னை அப்படியே மாற்றிப்பானா, சூழறது இப்படி இங்கே கை வச்சானா அங்கே சூழ்ந்துப்பானா, எம்பெருமான எப்படிலாம் படுத்துப்பானோ, எம்பெருமான தாயாரும் இவனை எப்படிலாம் தொகைச்சாலும் அவன் மேலே தானே இருக்கா, எப்படி தொகைச்சாலும் இவன் என்ன பண்ணுவானா, அதுக்கு தகுந்தா போல் அவளுக்கு உகப்பாக தன்னை மாற்றிக்கக்கூடியவன், உயர்ந்த வெண்மையோடு கூடியவன், நறுமணத்தோடு கூடியவன், மென்மையோடு கூடியவன், எப்படியாவது உயர்ந்த கைங்கரியம் பண்ணிடணும்னு ஆசை உள்ளவன், இப்படி பலவிதமான அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு லக்ஷ்மணன் காட்டுக்கு போனானே, அதுபோல் இவன் எப்படின்னா அத்தனை கைங்கரியம் சூழறவ பொங்கனே இப்படி ஒருத்தன் கைங்கரியம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கிறத விட்டுட்டு இறங்கி வந்து இத்தனையும் இவன் பண்ணுறானே, அவன் பாட்டு சௌக்கியமாக இருக்கக்கூடாதோ, அதை நீ நினைக்க மாட்டேங்கிறிய, ஒன்னாட்டை நீ அவனை நினச்சி பாரு அப்படிங்கிற ஆழ்வார், ஒன்னாட்டை நினச்சி பாரு உனக்கு என்ன தோணும், இவ்வளோ சௌக்கியம் எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னா, கீழே இறங்கி போய் இறங்கி சேரியில் இறங்கி நீ வேலை செய்வியோ, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒரு சேரியை போல தானே, எவ்வளவு சொன்னாலும் சரி, அவன் என்ன சொல்கிறான், அவஜானந்தி மாமூடாக மானுஷியும் தனுமாச்சிருத்தம், எல்லா மீன்கள்லாம் இருக்குது கரையேற்றுறதுக்காக, நான் சமுத்திரத்தில்னா இந்த இருக்கிற மீன்லாம் என்னை பார்த்து ஒரு பெரிய கப்பலை பார்த்து ஒரு பெரிய மீன் நினைக்கிறா போல, என்னை பார்த்து நானும் ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னு வெறுப்படைஞ்சி வாண்டான், இங்கே போவே வாண்டான் அப்படின்னு இல்லாமல், அந்த அவ்வளவு சுகந்தமாக அவ்வளவு மென்மையாக அவ்வளவு குளிர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திருவனந்த ஆழ்வான் அவனுக்கு கொதிக்கிறதான். ஏன்னா இங்கே இருக்கிற ஜீவகோடிகள் படுற கஷ்டம், அதனால என்ன பண்ண இறங்கி வந்துடுறான், இவ்வளவு செய்கிறானே சூழறவ பொங்கனையான் தோல், அவன் என்ன பண்ணான்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி அதனால் விகசிக்கிறான், பொங்குகிறான். அந்த யார், அந்த அறவமானது சூழறவ பொங்கனையான் தோல். சரி, தோல் வலியை இங்கே சொல்லி நிறுத்துவானே, இத்தனையும் எது பண்ணித்து மருதினோடு போய் மருதை இருத்தது எது, எம்பெருமானுடைய தோல், அந்த வலி தோல் வலி, அதாவது அந்த பலம். அடுத்து பூங்குருந்தம் எது சாய்த்தது, எம்பெருமானுடைய தோல். மால்விட ஏழு எது செற்றது, எம்பெருமானுடைய தோல் அப்படின்னு சொல்லிட்டு வர, கணம் வருவ ஏழுலகம் தாயனமும் மெண்டிசியம் போயினமும் எது, எம்பெருமானுடைய தோல். சூழறவ பொங்கனையான் தோல் என்னன்னா, அதுக்கு பல இது சுகுமாரமானது அந்த திருமேனி, இப்படி ஒரு சுகுமாரமான திருமேனியை வச்சுண்டு இவ்வளவு கடினமான காரியத்தை நீர் செஞ்சீரே அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, இவ்வளோ சுகுமாரனாக இருக்கானே இவன் எப்படி வில்ல உடைச்சான் அப்படின்னு ராமனை பார்த்து எல்லாரும் கேட்குறான், இவ்வளோ சுகுமாரனாக இருக்கானே இவன் எப்படி ராட்சசர்களை அழித்தான் அப்படின்னு ராமனை பார்த்து கேட்குறான். அதுபோல் ஆழ்வார் கேட்குற, சூடரவ பொங்கனையான் தோல், ஆனால் இத்தனை நீ பண்ணியிருக்கியா அப்படின்னா நீ மகா பலவான், உன்னை காட்டிலும் பலவான் போல் இருக்கே இந்த ஆதிசேஷன், ஏன்னா இவ்வளோ பலம் மிகுந்த நீ தொகைக்கிற படுக்கிற பெறல்ற நீயும் தாயாரும் தொகைக்கிறீங்க அதை தாங்கிட்டு இருக்கானே அவன் எவ்வளோ பலசாலி அப்படிங்கிறத சொல்கிறார் ஆழ்வார். என்டிசியம் போய் சூடரவ பொங்கனையான் தோல். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமான் உலகத்தை படைச்சா உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான், படைச்சுட்டு தாம்பாட்டு ஒரு ஓரத்தில் இருந்து நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கல, உனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வேலை செய்கிறான், இதை காட்டிலும் எம்பெருமான் உனக்கு என்ன அனுகிரகம் அனுகூலம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால் என்னென்னா இவ்வளவு சக்தன்னு சொல்கிற. அடுத்து என்னென்னா, மனசு இருக்குது அதனால் உனக்கு உலகத்தை படைச்சான், மனசு இருக்குது சரிப்பா, ஆனால் அவனுக்கு என்னென்ன மாத்திரு வாத்சல்யம் உண்டானா, அதுவும் மனசுவியாவும் பகவான் இருக்கானே, மனசுவியாவும் எம்பெருமான் இருக்கானே, மனசு இருக்கிறதுனால தானே இறங்கி உள்ள வேலைச்சிகள் செய்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமான் நீ அக்ஞன் அசக்தன், உனக்கு வந்து உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒத்தாசை பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியாத அளவு மனசு உள்ளவன் எம்பெருமான் அப்படி கிடையாது. எம்பெருமான் சக்தன், சர்வஜன், சர்வசக்தன், மனசுவி அப்படிங்கிறத அவனுடைய தோல் பலத்தை வச்சு இங்கே சொல்கிறார். நீங்கள் இந்த நாலு பாசுரம் பார்த்துருக்கோம், அடுத்த பாசுரம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஷிமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரிணய சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம்.